بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا لا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما சகோதரர்களே, இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஷர்ஹு சுன்னா என்ற நூலிலிருந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும், மேலும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாகிய அல் ஜமாஅ என்ற நபித்தோழர்களை பின்பற்றுகின்ற நன்மக்களின் கொள்கையை நாம் படித்து வருகிறோம். அதன் தொடராகத்தான் இன்று நாம் 29வது குறிப்பை படித்து, பிறகு அதை தொடர்ந்து மீதமுள்ள குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்றோம். இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், وخير هذه الأمة بعد وفاة نبيها أبو بكر وعمر وعثمان هكذا روي لنا عن ابن عمر رضي الله عنهما قال كنا نقول ورسول الله صلى الله عليه وسلم بين أظهرنا إن خير الناس بعد رسول الله صلى الله عليه وسلم أبو بكر وعمر وعثمان ويسمع النبي صلى الله عليه وسلم بذلك فلا ينكره. இந்த உம்மத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிக சிறந்தவர் யார் என்றால், முதலாவதாக அபூ பக்ர் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு, மூன்றாவதாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. இது நம் கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்தவர்கள். ஆகவே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளை விடவும் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாயத்திலே மிக சிறந்தவர் அபூபக்கர், அவரை அடுத்து உமர், அவரை அடுத்து உஸ்மான். இது நம்முடைய கொள்கை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிராக இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நாங்கள் பேசுவோம். எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிக சிறந்தவர் அபூபக்கர், அடுத்து அபூபக்கர், அடுத்து உஸ்மான் என்று நாங்கள் பேசுவோம். இந்த பேச்சை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுப்பார்கள். இதை அவர்கள் மறுத்து பேசியதில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்ததற்கு பிறகு அதை அவர்கள் மறுக்கவில்லை என்றால் அதற்கு அவர்கள் அங்கீகாரம் வழங்கிவிட்டார்கள் என்று பொருள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிய இந்த கூற்றை அங்கீகரித்த காரணத்தால் இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய கொள்கையாக ஆகிவிட்டது. ஆகவே யார் ஒருவர் அபூபக்கரை முற்படுத்தவில்லையோ, பிறகு உமரை, பிறகு உஸ்மானை, அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர் அல்ல. அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கைக்கு மாறுபட்டவர். அவர்
குர்ஆனை சுன்னாவை மதிக்காதவர்கள், குர்ஆன் சுன்னாவை மதிக்காதவர்கள். அப்ப இந்த அடிப்படையில் சஹாபாக்களில் இந்த மூன்று நபர்களுடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும். பிறகு அந்த சிறப்பின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கிலாபத்தும் அமைந்தது. முதலாவதாக அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான் என்று கிலாபத் இப்படித்தான் அமைந்தது. ثم افضل الناس بعد هؤلاء علي وطلحه والزبير وسعد بن ابي وقاص وسعيد بن زيد وعبد الرحمن بن عوف وابو عبيده عامر بن الجراح وكلهم يصلح للخلافه. இவர்களுக்கு பிறகு, இந்த மூன்று நபர்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் علي طلحه الزبير சஅத் சஈத் அப்துல் ரஹ்மான் அபு உபைதா, அதாவது அல் ஆஷரத்துல் முபஷ்ஷரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வாசகத்திலே பத்து நபி தோழர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்கிறார்கள். முதலாவதாக இந்த மூன்று நபர்கள், பிறகு ஏழு மக்கள். இவர்கள் அனைவரும் கிலாபத்துக்கு தகுதியானவர்கள். ثم افضل الناس بعد هؤلاء اصحاب رسول الله صلى الله عليه وسلم القرن الاول الذي بعث فيهم. இந்த 10 நபித்தோழர்களுக்கு பிறகு மக்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه وسلم எந்த தலைமுறையில் அனுப்பப்பட்டார்களோ அந்த தலைமுறையைச் சேர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். புரிகிறதா? அந்த ஏசியை போட்டுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தலைமுறையில் அனுப்பப்பட்டார்களோ அந்த தலைமுறையைச் சேர்ந்த நபி தோழர்கள், அதாவது சஹாபாக்களில் மூத்தவர்கள். சும்மல் அஃபீஹிமுல் முஹாஜிரூன் அல் அவ்வலூன் வல் அன்சார். இந்த நபித்தோழர்கள் என்றால், முந்திய தலைமுறையில் உள்ள நபித்தோழர்கள் என்றால், இவர்களிலே யார் வருவார்கள்? முஹாஜிர் வருவார். முஹாஜிர் என்றால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்தவர். இரண்டாவது அன்சாரிகள் வருவார்கள். இப்ப அன்சாரிகள் என்றால் யார்? அன்சாரிகள் என்றால் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா வந்தபோது அந்த சிரமமான காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்த மக்கள் அன்சாரிகள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய அந்த 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் மிகவும் தேவையுடைய காலம். பிறகு ஜிஹாதுகள் தொடர தொடர அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏனைய முஹாஜிர்களுக்கும் கனிமத்தை வழங்கிய போது அவர் அவருக்கு என்று வீடுகள், பிறகு விவசாயங்கள், பிறகு வியாபாரங்கள் என்று அமைந்துவிட்டன. ஆகவே அந்த முந்திய காலகட்டத்திலே, அதாவது குறிப்பாக இரண்டு கிபிலாவை பார்த்து தொழுதவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்து வந்த போது எங்கு பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள்? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறக்குறைய 18 மாதங்கள், 1.5 ஆண்டுகள் கழித்து கிபிலா மாற்றப்பட்டது. காபாவை பார்த்து முன்னோக்கி தொழும்படி கட்டளையிடப்பட்டது. அப்ப இந்த 2 கிபிலாவையும் பார்த்து தொழுதவர்கள் தான் முந்தியவர்கள் என்ற பட்டியலில் வருவார்கள். புரிகிறதா? புரிஞ்சா இல்லையா? முஹாஜிர்கள் என்பவர்களில் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்போ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்போ அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே ஹிஜ்ரா செய்து வந்தார்களோ அவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள். பிறகு அன்சாரிகள் என்றால், இந்த 2 கிபிலாவை பார்த்து தொழுத அந்த 1.5 ஆண்டுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய உடல் பொருள் உயிர்களை அர்ப்பணம் செய்த அந்த சிறப்பிற்குரிய தோழர்கள். ثم افضل الناس بعد هؤلاء من صحب رسول الله صلى الله عليه وسلم يوما او شهرا او سنه او اقل من ذلك او اكثر. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே மிக சிறந்தவர்கள் யார் என்றால், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு வைத்திருந்தார்களோ, சஹபத், அவர்களோடு தோழமை வைத்திருந்தார்களோ அவர்கள், அது ஓர் ஆண்டு வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாதம் வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாள் வைத்திருந்தாலும் சரி, அல்லது சில மணி நேரங்கள் வைத்திருந்தாலும் சரி, தரஹமு அலைஹி, நீ அவருக்காக அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்துடைய துஆ கேட்க வேண்டும். நபி தோழர்கள் சஹாபாக்கள் எல்லோருக்கும் நாம் ரஹ்மத்துடைய துஆக்கள் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நபி தோழர்கள் மீது கருணை காட்டு. யா அல்லாஹ், நபி தோழர்களுடைய சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்து என்று அவர்களுக்காக நாம் ரஹ்மத்துடைய அல்லாஹுவின் கருணையுடைய துஆவை கேட்க வேண்டும். வதஸ்குரு ஃபத்லஹு, அவருடைய சிறப்பை பற்றி நீ பேச வேண்டும். அவருக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன உயர்வுகளை கூறியிருக்கிறார்களோ அந்த உயர்வுகளை பற்றி நீ மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். அபூபக்கரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள், உமரை பற்றி, உஸ்மானை பற்றி, அலியை பற்றி, அன்சாரிகளை பற்றி, பிலாலை பற்றி, சஅத் இப்னு அபி வக்காஸை பற்றி, அபு உபைதாவை பற்றி, அப்துல் ரஹ்மானை பற்றி, இப்படி அவர்களை பற்றி குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ பொதுவாகவோ அல்லது குறிப்பாகவோ வந்திருக்கிற சிறப்புகளை பற்றி நாம் பேச வேண்டும். வதக்குஃபு அன் ஸல்லத்தி, அந்த நபித்தோழரின் மூலமாக ஒரு தவறு நிகழ்ந்திருந்தால் அந்த தவறை பற்றி நாம் பேசக்கூடாது. அவருடைய பிசகுதல், அவருடைய சருகுதலை பற்றி, அவரால் ஏற்பட்ட அந்த தவறை பற்றி நாம் பேசக்கூடாது. ولا نذكر احد منهم الا بخير, நபித்தோழர்களில் யாரை பற்றி நாம் பேசினாலும் நல்ல முறையில் தான் பேச வேண்டும், சிறந்ததை தான் பேச வேண்டும். அவர்களை பற்றி தவறான முறையிலோ அல்லது வேறு அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாகவோ நாம் பேசக்கூடாது. சமீபத்திலே தோன்றிய சில அழைப்பாளர்கள், அவர்களுடைய இயக்கங்கள், அவர்கள் ஆரம்ப காலங்களிலே எழுதிய அந்த மாத பத்திரிகைகளிலே பின்னால் அவர்கள் நாங்கள் சொல்வது என்ன, எங்கள் கொள்கை என்ன என்று 10, 15, 20 சில கொள்கைகளை அவர்கள் தங்களுடைய அந்த மாத பத்திரிகைகளுக்கு பின்னால் பிரசுரம் செய்திருப்பார்கள். அதில் அவர்கள் என்ன எழுதியிருப்பார்கள் என்றால், அல்லாஹுவை தவிர ரசூலை தவிர நாங்கள் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்வோம், எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள். இது என்ன, அவர்களுடைய கொள்கையாக அவர்கள் இதை எழுதியிருந்ததை, அதை அவர்கள் கடைபிடித்ததை பார்க்கிறோம். இப்படி எழுதுபவர்கள், இப்படி கொள்கையாக கொண்டிருப்பவர்களுடைய விசித்திரம் என்னவென்றால், இவர்களை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. எப்படி எழுதியிருப்பது என்ன, அல்லாஹ்வை தவிர ரசூலை தவிர யாரை வேண்டுமானாலும் நாங்கள் விமர்சனம் செய்வோம், எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் என்று எழுதுவார்கள். ஆனால் இவர்களுடைய ஜமாஅத்தை பற்றியோ, இவர்களுடைய தலைவர்களை பற்றியோ, அல்லது இவர்களில் உள்ள அழைப்பாளர்களை பற்றியோ யாராவது அவர்களுடைய தவறுகளை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தால் அதற்காக அவர்கள் வாளெடுத்து கூட போர் புரிகின்ற அளவுக்கு கொடூரமானவர்களாக மாறிவிடுவார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு வழி தவறிய கொள்கையின் பண்பாக முந்திய காலத்திலும் இருந்தது, இப்போதும் இருந்து வருகிறது. அப்ப எப்போது இவர்கள் இப்படி தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொண்டார்களோ, இவர்கள் நபித்தோழர்களை ஏற்றியது அல்லது நபித்தோழர்களை விமர்சனம் செய்தது, நபித்தோழர்கள் பிதாஅத்து செய்தார்கள் என்றோ, ஹதீஸுகளை புறக்கணித்தார்கள் என்றோ, தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் போர் செய்து காஃபிர்களாக மாறிவிட்டார்கள் என்றோ விமர்சனம் செய்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கையின்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன, யாரை வேண்டுமானாலும் நாங்கள் விமர்சனம் செய்வோம், எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை அல்ல. அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் சஹாபாக்களையும் பின்பற்றுகிற மக்கள் நபித்தோழர்களை குறை பேச மாட்டார்கள். ஏனென்றால் ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது, நபித்தோழர்களை குறை பேசக்கூடாது, அவர்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்பதை நாம் கொள்கையாக கொண்டது நம் விருப்பத்திற்கு ஏற்ப அல்ல. எப்படி, நம் விருப்பத்திற்காக அல்ல, யாருடைய விருப்பம் இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் அது, அவர்களுடைய கட்டளை அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸுக்கிரா ஸஹாபி ஃபஅம்ஸிகு, என் தோழர்களை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டால் ஃபஅம்ஸிகு, நீங்கள் உங்கள் நாவை தடுத்துக் கொள்ளுங்கள், கடிவாளம் விட்டுக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது, ஒரு சில வழிகேடர்கள் உருவாகுவார்கள், ஒரு சில மார்க்கத்திற்கு முரணான தவறான விஷமிகள் உருவாகுவார்கள், அவர்கள் நபித்தோழர்களை பற்றி, என் நண்பர்களை பற்றி, என் சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் அப்படி விமர்சனம் செய்து விடாதீர்கள். அதாவது நல்லவர்களை பற்றி, ரசூலை நேசிப்பவர்களை பார்த்து, ரசூலின் மீது பிரியம் வைத்திருப்பவர்களை பார்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையிலே இந்த தீனை பின்பற்ற நினைப்பவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ஸுக்கிரா ஸஹாபி ஃபஅம்ஸிகு, என் தோழர்களை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டால் ஃபஅம்ஸிகு, நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நமக்கு ஒரு பெரிய அறிவுரை. சஹாபாக்களை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் அவர்களின் உயர்வுகள், அவர்களின் சிறப்புகள் புனைந்து அல்ல, இட்டுக்கட்டி அல்ல, எது வந்திருக்கிறதோ குர்ஆன் சுன்னாவிலே எது வந்திருக்கிறதோ அதை நாம் பேசுவோம். அவர்களுக்கு மத்தியிலே நடந்த தவறுகளை பற்றியோ அல்லது அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சண்டைகளை பற்றியோ நாம் பேச மாட்டோம். அதற்கு அல்லாஹ் போதுமானவன் விசாரிப்பதற்கு, நாம் அவர்களை விசாரிப்பதற்கு பணிக்கப்பட்டவர்கள் அல்ல. وقال سفيان بن عيينة من نطق في أصحاب رسول الله صلى الله عليه وسلم بكلمة فهو صاحب هوى. امام سفيان بن عيينة மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஹதீஸ் கலையிலே எல்லா மூத்த அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த அறிவிப்பாளர். அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் விஷயத்திலே ஏதாவது ஒன்றை பேசுகிறாரோ, எப்படி பேசுகிறார், தவறான முறையிலே பேசுகிறார், அவர் மன இச்சையை உடையவர், ஹவா மன இச்சையை பின்பற்றக்கூடியவர், நப்சு சொல்லுகிற மன இச்சையை பின்பற்றக்கூடியவர். புரிஞ்சுச்சா? அப்ப சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், அல்லாஹ்வை பயந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் விஷயத்திலே அவர் விமர்சனம் செய்ய மாட்டார். பிறகு ஒரு ஹதீஸை எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸ் அறிஞர்களுக்கு மத்தியிலே சில சர்ச்சைகள் இருந்தாலும் கூட வேறு சில உறுதியான அறிவிப்புகள் இதன் கருத்தை பலப்படுத்தும் விதமாக வந்திருக்கிறது. அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஐஹும் இஃதைதும் இஃதைதும், என் தோழர்கள் நட்சத்திரங்களை போன்று, அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். வஸ்தமு வத்தா லில் அய்மதி ஃபீமா யுஹிப்பு அல்லாஹு வயர்தா வமன் வலியல் கிலாஃபத அவ் ومن ولي الخلافة بإجماع الناس عليه ورضاهم به فهو أمير المؤمنين. நமக்கு இமாமாக இருப்பவர்கள், அதாவது அமீருல் முஃமினீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்துக்கு தலைவராக இருப்பவர்கள், அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்கள் கூறும் கட்டளைகளை ஏற்க வேண்டும். ஜிஹாதுக்கு புறப்படுங்கள் என்று சொன்னாலும், அல்லது எல்லைகளை பாதுகாக்க புறப்படுங்கள் என்று சொன்னாலும், அல்லது பொது நன்மையை கருதி ஒரு சட்டத்தை அவர் ஒரு சட்டத்தை இயற்றினாலோ, சட்டத்தை நமக்கு இட்டாலோ, அந்த கட்டளையை நாம் கேட்க வேண்டும், அதற்கு செவிசாய்க்க வேண்டும், அதற்கு பணிய வேண்டும். ஃபீமா யுஹிப்புல்லாஹ் வ ரசூல், ஃபீமா யுஹிப்புல்லாஹு வ யர்தா, அல்லாஹ்விற்கு விருப்பமான விஷயங்களில், அல்லாஹ்விற்கு விருப்பமான விஷயங்களில். என்றால் பின்னால் வர இருக்கிறது, அல்லாஹ்விற்கு விருப்பமற்ற செயலாக இருந்தால், பாவமான காரியமாக இருந்தால் நாம் யாருக்கும் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஹிலாபத்துக்கு பொறுப்பாகிவிட்டாரோ, ஹிலாபத்தை எடுத்துக்கொண்டாரோ, அல்லது யாருக்கு ஹிலாபத்து கொடுக்கப்பட்டதோ, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுடைய விருப்பத்தின்படி யார் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டாரோ, அல்லது யார் கிலாபத்தை தன் கரத்தில் எடுத்தாரோ, கிலாபத்துக்கு பொறுப்பாளராக ஆகிவிட்டாரோ, அவர் அமீருல் முஃமினீன். அவர் எப்படி நாம் அழைக்க வேண்டும், அமீருல் முஃமினீன் என்று நாம் அழைக்க வேண்டும். அடுத்து சொல்கிறார்கள், வலா யஹில்லு லி அஹதின் அன் யபீத லைலதன் வலா யரா அன்ன அலைஹி இமாமா பர்ரன் கான அவ் ஃபாஜிரா. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை ஓர் இரவு கூட கழிப்பதற்கு, ஓர் இரவு கூட கழிப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் அனுமதி இல்லை. எந்த நிலையில்? தன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இமாம் தனக்கு இல்லை என்ற நிலையில், தன் மீது அதிகாரம் செலுத்துகிற ஒரு இமாம் தன் மீது இல்லை என்று கருதியவராக ஓர் இரவை கூட ஒரு முஸ்லிம் கழிக்க கூடாது. அந்த இமாம் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது பாவியாக இருந்தாலும் சரி, பர்ரன் கான அவ் ஃபாஜிரன், அவர் விஷயத்திலே நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது பாவியாக இருந்தாலும் சரி, தன் மீது அதிகாரம் செலுத்துகிற தனக்கு கட்டளை இடுகிற ஒரு இமாம் தனக்கு இல்லை என்று கருதியவராக ஒரு முஃமின் ஓர் இரவை கூட கழிக்க கூடாது. والحج والغزو مع الامام ماض. நமக்கு இமாமாக இருப்பவர், அமீருல் முஃமினீனாக இருப்பவர் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது, நாம் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் அவரோடு ஹஜ்ஜுக்கு செல்வது, போருக்கு செல்வதாக இருந்தால் அவருடைய தலைமையின் கீழே செல்வது, அவர் அழைக்கும் போது போருக்கு செல்வது, இவை நம் மீது கடமையாக இருக்கிறது. இல்லை, நீ பாவியானவன், நீ ஜிஹாதுக்கு அழைத்தால் நான் வரமாட்டேன், அல்லது நீ அமீராக ஏற்படுத்துபவருக்கு கீழே நான் ஹஜ்ஜு செய்ய மாட்டேன், நான் தனியாக ஹஜ்ஜு செய்வேன் என்று அந்த ஜமாஅத்தை விட்டு பிரிவதற்கு, அமீருல் முஃமினீனுடைய அந்த தலைமைக்கு கீழிருந்தோ அவர் ஏற்படுத்துகிற தலைமைக்கு கீழிருந்தோ வெளியாகுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. புரிகிறதா? வஸலாத்துல் ஜுமுஅத்தி கல்ஃபஹும் ஜாயிஸத்துன். இந்த இமாம்களுக்கு பின்னால் ஒன்று அமீருல் முஃமினீன் அல்லது அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள், கவர்னர்கள், சிறியவர்களோ பெரியவர்களோ, அவர்கள் இருக்கின்ற ஜுமா மஸ்ஜிதிலே அவர்கள் ஜுமா நடத்தினால் அவர்கள் பாவிகள் என்று கூறி அவர்களை விட்டு பிரிய நமக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு பிறகுதான் நாம் ஜுமா தொழுகை தொழ வேண்டும். وَيُصَلِّي بَعْدَهَا سِتَّ رَكَعَاتٍ يَفْصِلُ بَيْنَ كُلِّ رَكَعَتَيْنِ هَكَذَا قَالَ أَحْمَدُ بْنُ حَنْبَلٍ. இங்கே ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள். அப்படி ஒரு இமாமை பற்றி, அமீருல் முஃமினீனை பற்றி ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கிறது, அவரிடத்திலே ஒரு ஷிர்கான அல்லது மில்லத்தை விட்டு வெளியேற்றும்படியான ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து அவருக்கு பின்னால் தொழுத நம்முடைய ஜுமா தொழுகை கூடாது என்று ஒரு சந்தேகம் வந்தால், கூடாது என்று ஒரு சந்தேகம் வந்தால் அல்லது அறிஞர்கள் கூறினால், அப்போது அந்த தொழுகைக்கு பிறகு ஆறு ரக்காத்துகள் நாம் தொழுது கொள்ள வேண்டும், இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக. இப்படித்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். புரிஞ்சுச்சா? ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், அப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டால், இல்லை என்றால் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஜமாஅத்தை பிரிக்கக்கூடாது. பாவம் என்ற காரணத்தால் ஒரு பாவத்தில் ஒருவர் ஈடுபடுகிறார், பின்னால் வந்தார்கள் சில மன்னர்கள் வந்தார்கள், மது அருந்தும் பழக்கம் இருந்தது, இசை கேட்கும் பழக்கம் இருந்தது, அப்படி இருந்தும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் அவர்களுக்கு பின்னால் தான் தொழுதார்களே தவிர அவர்களை விட்டுவிட்டு சென்று தனி ஜமாஅத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை, தனி மஸ்ஜிதை ஏற்படுத்தவில்லை அல்லது மஸ்ஜிதிலே அடுத்து ஒரு ஜமாஅத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. புரியுதா? இப்ப அதாவது முதல்ல ரெண்டு காயத்து, அப்புறம் ரெண்டு காயத்து, அப்புறம் ரெண்டு காயத்து, இதுல என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அலம், ஒண்ணு ஜுமாவுக்கு பின்னாடி உள்ள சுன்னத்திற்கு, ஜுமாவுக்கு பின்னாடி உள்ள சுன்னத்திற்குது, அந்த சுன்னத்தையும் சேர்த்து சொல்வாங்களா இருக்கும். அப்ப நம்ம கருத்துப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாலு ரக்காத்து தொழுகணும், அப்புறம் ரெண்டு காயத்து தொழுகணும்னு இருக்கு. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து தனியா தொழுதால் துஹர் தானே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சில மன்னர்களுடைய காலத்துல அறிஞர்களும் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களும் தனித்தனியா கண்காணிக்கப்பட்டாங்க. இப்ப நான்கு ரக்காத்து இவங்க சேர்த்து தொழுதா இவர்கள் தங்களுடைய தொழுகையை மீட்டினார்கள், ஜும்மா தொழுக கூடாது என்று சொல்லி லுஹர் தொழுகையாக நான்கு ரக்காத்தை மீட்டினார்கள் என்று அறியப்பட்டால் அவர்கள் அங்கே தொந்தரவுக்கு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். புரிஞ்சா? அப்ப அந்த ஒரு ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இரண்டு இரண்டு ரக்காத்தாக இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழும் பொழுது தொழுகையை மீட்டினார்கள் என்ற பார்வை மற்றவர்களுக்கு ஏற்படாது. இப்ப இந்த மாதிரி பயம் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு வருகிறது, அதே போல அப்துல்லா இப்னு உமருடைய அறிவிப்பு. சில நேரங்களில் மன்னர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு ரொம்ப தாமதமா வருவாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்திருப்பவர்கள் பயந்து விடுவார்கள், எங்கே ஜும்ஆவுடைய நேரம் தவறி அசருடைய நேரம் வந்து விடுமோ என்று. அப்படி அவர்கள் பயந்த போது அவர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இஷாராவாக துஹரை தொழுதார்கள். அப்ப சில பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க எழுந்து தொழக்கூடாதான்னு சொல்லிட்டு, என் உயிரின் மீது நான் பயப்படுகிறேன். அப்ப நம்ம எழுந்து அந்த இடத்துல லொஹரை தொழுதால் அப்போது அந்த அநியாயக்கார அரசர்கள் உயிரை கொள்வார்கள். இப்ப உயிருக்கு பயந்தார்கள் என்று சொன்னால் அங்க இரண்டு விதமான கருத்து. ஒன்று, ஃபித்னா ஏற்பட்டுவிடும், ஒரு சஹாபியை ஒரு ஆளுநர் அவருடைய அந்த செயலின் போது கொல்லும் பொழுது மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா ஏற்பட்டுவிடும். இரண்டாவது, அவரை ஒரு பெரும்பாவியாக குற்றவாளியாக ஆக்குவதை நபி தொழர்கள் விரும்பவில்லை. இதுதான் அந்த ஒரு நிலைப்பாடு. அதனால இந்த ஃபித்னாவில் இருந்து தன்னையும் தன் சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இஷாராவாக முகருடைய தொழுகையை தொழுதார்கள். சரியா? அப்ப வல் வஹாகதா கால அஹ்மத் இப்னு ஹம்பல் வல் கிலாஃபத்து ஃபீ குரைஷின் இலா அன் யன்ஸில ஈஸா இப்னு மரியம் அலைஹி ஸலாம். முஸ்லிம்களுடைய பொது தலைமைத்துவத்திற்கு கிலாபத்திற்கு தகுதியானவர்கள் குறைஷிகள். இறுதியாக ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரை. இப்ப இதுவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய ஒரு முக்கியமான கொள்கை. அதாவது எந்த ஒரு கபீலாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அந்த குறைஷ் கபீலா கபீலாக்களில் கோத்திரங்களில் மிக சிறந்த கோத்திரம். அவர்களில் ஒருவர் உயிராக இருக்கும் வரை கிலாபத்திற்கு, பொது இமாரத்திற்கு, தலைமைத்துவத்திற்கு அவரே தகுதியானவர். அவர் தான் ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக ஆக்கப்படுவதற்கு தகுதியானவர். அப்படி இல்லை என்றால் வேறு ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்கலாம். இன்று குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற மக்கள் சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அல் அய்மத்து மின் குரைஷ், இமாம்கள் குறைஷிகளிலிருந்து இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை எப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் எப்படி என்றால், பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் நிகழும் என்று அறிவிப்பு செய்தார்கள் அல்லவா. உதாரணத்திற்கு ஜினா பெருகிவிடும், கொலை பெருகிவிடும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள் அல்லவா. அப்படித்தான் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, தலைமைத்துவத்திற்கு குறைஷிகள் தான் தகுதியானவர்கள் என்று எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? ஆனால் இந்த கூற்று தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அய்மத்து மின் குரைஷ் என்று கூறியது குறைஷிகள் தான் அவர்கள் இருக்கும் போது தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்கள் என்ற அர்த்தத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்க கேட்கலாம், ரெண்டு அர்த்தமும் இடம்பாடு இருக்கும் போது ஏன் இந்த அர்த்தத்தை எடுக்க வேண்டும், அந்த அர்த்தத்தை ஏன் எடுக்கக்கூடாது என்று கேட்டால், இங்கேதான் நாம் அதற்கு பதில் கூறுவோம். இப்படித்தான் சஹாபாக்கள் புரிந்தார்கள். இப்படித்தான் இந்த ஹதீஸுக்கு சஹாபாக்கள் புரிந்தார்கள். எப்படி? பனு சகீஃபாவுடைய அந்த முத்தத்திலே ஹலீஃபா யார் என்ற அந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்சாரிகளுடைய கூற்றை மறுத்து அன்சாரிகள் சொன்னார்கள், எங்களிலும் ஒருவர் அமீராக இருப்பார், உங்களிலும் ஒருவர் அமீராக இருக்கட்டும் என்று கூறும்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் அய்மத்து மின் குரைஷ், அல் அய்மத்து மின் குரைஷ், இமாம் குரைஷிலிருந்து இருக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு இரண்டு கருத்து அங்கே சாத்தியம் இருந்தால், அல்லது அந்த இரண்டாவது கருத்தும் சரியான கருத்தாக இருந்திருந்தால் அன்சாரிகள் மறுத்திருப்பார்களா இல்லையா? அன்சாரிகள் கேட்காத ஹதீஸுகளையா நாம் கேட்டுவிட்டோம்? அவர்கள் புரியாத அரபி வாசகங்களையா நாம் புரிந்துவிட்டோம்? உடனே அத்தனை அன்சாரிகளும் ஒரு அன்சாரி கூட மறுக்கவில்லை. அதற்கு முந்தி அந்த ஒரு நொடி வரை தங்களுக்கு அந்த தலைமைத்துவம் கிடைக்கவில்லை என்றால் வாளெடுத்து கூட போர் புரிவோம் என்று மிக துணிவோடு இருந்த அந்த அன்சாரிகள் முதலிலே நாங்கள் தான் அமீராக ஆகுவோம் என்று சொன்னார்கள். இரண்டாவது அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு அமீர் எங்களுக்கு ஒரு அமீர் என்று சொன்னார்கள். ஆனால் எப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அய்மத்து மின் குரைஷ், இமாம்கள் குரைஷிகளிலிருந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, உடனே அத்தனை அன்சாரிகளும் தங்களுடைய கருத்தை வாபஸ் மீட்டுக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸை, அவர்கள் அறிவித்த அந்த ஒரு ஹதீஸை, தனி நபர் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸை உடனே ஏற்றுக்கொண்டு, சரி குரைஷிகளிலிருந்து அமீரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அப்போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மின்னல் அமீர் வ மின்குமுல் வஸீர், எங்களிலிருந்து அமீர் இருப்பார், உங்களிலிருந்து மந்திரி இருப்பார். புரிகிறதா? அப்ப இந்த ஹதீஸுக்கு இவர்கள் கூறுகிற இந்த விமர்சனம் தவறு. எப்படி அல் அய்மத்து மின் குரைஷ், குரைஷிகள் தான் கிலாபத்திற்கு தகுதியானவர் என்ற ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்களை முன்னறிவிப்பு செய்ததை போன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது தவறான கருத்து. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஷரீஅத்தின் சட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். புரிகிறதா? ஷரீஅத்துடைய சட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் குரைஷிகள் இமாமத்திற்கு தகுதியானவர்கள் என்று. ومن خرج على امام من ائمه المسلمين, முஸ்லிம்களுடைய இமாம் தலைவருக்கு எதிராக ஒருவன் அவருடைய பைஅத்தை விட்டு வெளியேறினால், அவருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறி அவரை எதிர்த்தால், فهو خارجي, அவன் خارجي என்ற பிரிவை சேர்ந்தவன். உங்களுக்கு தெரியும், விரிவா படிச்சிருக்கலாம் நீங்க, خوارج என்ற ஒரு கூட்டம் அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக ஏற்றுக்கொள்வதை விட்டு விலகி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் புரிந்த கூட்டம். இவர்கள்தான் ஆட்சியாளருக்கு எதிராக போரை தொடங்கிய முதல் கூட்டத்தார்கள். இப்ப அவர்களுடைய அந்த சுபாவத்தை பின்பற்றி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கும். வக்கது ஷக்கா அசல் முஸ்லிமீன், யார் இப்படி இமாமை எதிர்க்கிறாரோ, அவரை விட்டு வெளியேறுகிறாரோ, அவர் முஸ்லிம்களுடைய கோலை உடைத்து விட்டார், முஸ்லிம்களுடைய ஆட்சியை பிளவுபடுத்தி விட்டார். வகாலஃபல் ஆசார், ஹதீஸுகளுக்கு மாற்றம் செய்து விட்டார். வமீதத்துஹு மீதத்துன் ஜாஹிலியத்துன், இந்த நிலையில் அவருடைய மரணம் நிகழ்ந்தால் அவருடைய மரணம் ஜாஹிலியத்துடைய குஃபுருடைய மரணமாக இருக்கும். அப்ப வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப தொழுகையாளிகளாக இருந்தாலும், நோன்பு நோற்பவர்களாக இருந்தாலும், இரையச்சம் உள்ளவர்களாக, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக அவர்கள் நமக்கு தெரிய வந்தாலும் சரி, எப்போது ஜமாஅத்தை உடைத்து ஜமாஅத்துடைய இமாம் அந்த தலைவருக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்தார்களோ, அவர்களுடைய மௌத் முஷ்ரிக்குகளுடைய மௌத்தை போன்று. அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்களாக கருதப்படுவார்கள். ஒருவன் முஸ்லிமாக இருக்கும் போது அவன் முஸ்லிம்களுடைய இமாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு அனுமதி இல்லை. ولا يحل قتال المسلمين والخروج عليهم وان جاروا وذلك قول رسول الله صلى الله عليه وسلم ولا يحل قتال السلطان والخروج عليهم وان جاروا. இப்ப ஆட்சியாளர்களை அறிவிக்கும் விதமாக பல வார்த்தைகள் நம்முடைய ஷரியாவிலே பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஹலீஃபா, இரண்டாவது அமீருல் முஃமினீன், மூன்றாவது வலியுல் முஃமினீன் அல்லது வாலில் முஃமினீன், நான்காவது ஆமில், ஆமிலுல் முஃமினீன், ஆமிலுல் முஸ்லிமீன், அதுபோன்று மலிக் அரசர் என்ற வார்த்தை, அதுபோன்று சுல்தான் என்ற வார்த்தை. இப்ப இந்த வார்த்தைகளில் எந்த வார்த்தையை கொண்டு வேண்டுமானாலும் நம்முடைய ஆட்சியாளர்களை அழைக்கலாம். அப்ப வலா யஹில்லு கிதாலு சுல்தான், அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே, ஆட்சியாளர்களிடத்திலே போர் புரிவது, அவர்களுக்கு எதிராக போர் புரிவது அனுமதி அல்ல. அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டுவது அனுமதி அல்ல. வயிஞ்சாரு, அவர்கள் நீதம் தவறினாலும் சரியே. புரியுதா? பின்னாடி காலத்தில் சில மக்கள் வந்தாங்க, ஆட்சியாளர்கள் பைத்துல் மாலை தவறா பயன்படுத்தினாங்க, அல்லது கனிமத்தை சரியாக பங்கு வைக்கவில்லை என்று கூறி அவர்களுக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய பைஅத்தை கழித்துவிட்டு கிளர்ச்சியை தூண்டினார்கள். இதுவெல்லாம் நம்முடைய சுன்னாவிலே ஷரியாவிலே அனுமதிக்கப்பட்டதல்ல. வதாலிக்க கவுல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அபி ஸர்ரின் அல் கிஃபாரி, அபூதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பர் வயின் கான அப்துன் ஹபஷியா. அபூதர் பொறுத்திரு, ஆட்சியாளருக்கு கீழ் நீ பொறுத்திரு, உனக்கு ஆட்சியாளராக இருப்பவர் ஒரு கருப்பின் அடிமையாக இருந்தாலும் சரி. அதுபோன்று அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், இஸ்மிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹௌதி, நீங்கள் ஆட்சியாளருக்கு கீழே பொறுத்திருங்கள், ஆட்சியாளருக்கு நீங்கள் பொறுத்திருங்கள், என்னை ஹவுதிலே சந்திக்கின்றவரை, மறுமையின் அந்த நீர் தடாகத்திலே என்னை சந்திக்கின்றவரை நீங்கள் பொறுத்திருங்கள். அவ பொறுத்திருங்கள் என்ற அந்த சூழ்நிலை எப்போது ஏற்படும்? பொறுத்திருங்கள் என்ற சூழ்நிலை எப்போது ஏற்படும்? ஆட்சியாளர்களிடமிருந்து மாறுபாடுகளை, நீதம் தவறுவதை, உரிமை உள்ளவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படாமல், உரிமையற்றவர்களுக்கு அல்லது தகுதியற்றவர்களுக்கு அந்த உரிமைகள் பங்கிடப்படுவதை பார்க்கும் போது நீங்கள் கொதித்தடாதீர்கள், கிளர்ச்சி செய்யாதீர்கள், இஸ்மிரு பொறுத்திருங்கள் கட்டளையாக சொல்கிறார்கள். அதுவும் அந்த பொறுமைக்குண்டான எல்லையும் அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். எவ்வளவுதான் பொறுக்கிறது? பொறுத்தது போதும் பொங்கி எழு. எப்படி வசனங்கள்? பொறுத்தது போதும் பொங்கி எழு. இங்க பொங்கி எழுதுறதுக்குலாம் வேலை கிடையாது. இது என்ன சுடுதனியா பொங்கி எழுவுறதுக்கு? இந்த நம்ம மூமின்கள் நமக்கு என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுமையின் எல்லை என்று என்ன சொன்னார்கள்? ஹவுதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றவரை, அன்சாரிகளுக்கு இந்த உம்மத்திலே தகுதிக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள் யார்? அந்த அன்சாரிகள். அவர்களுக்கே எல்லை எது? ஹவுதிலே சந்திக்கின்றவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு இன்றைய காலத்திலே வாழ்கிற மக்கள் எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது? இப்படி குனிஞ்சுகிட்டே இருந்தா கொட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. எப்படி? இந்த தமிழ்நாட்டு பழமொழியை வச்சு சரியத்து. தமிழ்நாட்டு பழமொழி என்ன? குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ தலையை கொடுத்தா தலையில முளகா அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ சும்மா இப்படி போனீங்கன்னா உன்னை எசறிக்கிட்டே இருப்பாங்க. நீ எதிர்த்தாதான் உன்னுடைய பலம் தெரியும், நீ யாருங்கிறது தெரியும். இதெல்லாம் காஃபிர்களுடைய பழமொழியா வேணா இருக்கலாம், சரியா சட்டமாக ஆக முடியுமா? இன்று பலரை பார்க்கிறோம். அப்ப பொறுமையின் எல்லை என்னவென்றால், ஹவுதுல் கௌசரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். வலைஸ ஃபி ஸுன்னதி கிதாலுல் முஸ்லிமீன் ஃபின்ன ஃபீஹி ஃபஸாதத் தீன் வத்துன்யா. சுன்னாவிலே எந்த ஆதாரமும் இல்லை ஆட்சியாளர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு. ஹதீஸிலே ஓர் ஆதாரத்தை கூட நீங்கள் காட்ட முடியாது ஆட்சியாளருக்கு எதிராக போர் செய்வதற்கு. இப்ப நீங்கள் முஸ்லீம் என்றால் இஸ்லாமை பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் என்றால் சுன்னா. நம்முடைய ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? அஸ்ஸுன்னத்து ஹியல் இஸ்லாம் வல் இஸ்லாம் ஹுவ சுன்னா. இஸ்லாம் தான் சுன்னா, சுன்னா தான் இஸ்லாம். இஸ்லாமை யார் கற்றுக் கொடுப்பது? நீங்களா, நானா, அல்லது நம் தலை நம்முடைய சமுதாயமா? இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் இஸ்லாம். அந்த சுன்னாவிலே, அந்த சுன்னாவிலே நமக்கு எந்த அனுமதியும் இல்லை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு. அப்படி ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யப்பட்டால், போர் தொடுக்கப்பட்டால், அதிலே தீனும் நாசமாகிவிடும், துன்யாவும் நாசமாகிவிடும். புரிஞ்சா? ஆட்சியாளருக்கு எதிராக போர் செய்யப்பட்டால் தீனும் நாசமாகிவிடும், துன்யாவும் நாசமாகிவிடும். وَيَحِلُّ قِتَالُ الْخَوَارِجِ إِذَا عَرَضُوا لِلْمُسْلِمِينَ فِي أَنفُسِهِمْ وَأَمْوَالِهِمْ وَأَهَالِيهِمْ. خارجியாக்கள், இஸ்லாமிய ஜமாஅத்தை விட்டு வெளியேறியவர்கள், முஸ்லிம் என்று சொல்பவர்கள் ஆனால் முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை விட்டு வெளியேறியவர்கள், இவர்கள் மற்ற பொது முஸ்லிம்களுடைய உயிருக்கோ பொருளுக்கோ அவர்களுடைய குடும்பத்துக்கோ இடையூறு செய்தால் அவர்களிடத்திலே போர் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரிஜியாக்களிடத்திலே எப்போது போர் செய்தார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய கொள்கையை கூறி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாத்தை விட்டு விலகியதால் மட்டும் அலி ரழியல்லாஹு அன்ஹு போர் செய்யவில்லை. விலகி போய்விட்டார்கள் என்றால் அவர்களால் நமக்கு ஆபத்து இல்லை என்றால் அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அமீருல் முஃமினீனுக்கு அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு எப்போது அவர்கள் மற்ற மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலாக மாறினார்களோ, அவர்களுடைய வழியாக செல்கின்ற முஸ்லிம்களை கொலை செய்தார்கள், காபிர்களை விட்டு விட்டார்கள். புரியுதா? அந்த வழியாக சென்ற காபிர்களை முஷ்ரிக்களை விட்டு விட்டார்கள். யாரை கொலை செய்தார்கள்? நபித்தோழர்களை, அவர்களுடைய மாணவர்கள் தாபிஈன்களை, பொது முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். அவருடைய சொத்துக்களை சூறையாடினார்கள். அப்போதுதான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹாரிஜியாக்களை நஹரவான் இடத்திலே சந்தித்து கொன்றார்கள். அப்ப எப்போது இந்த ஹாரிஜியா கூட்டம் பொது முஸ்லிம்களுடைய அந்த நன்மைக்கு பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்குமோ அப்போது இமாமுல் முஃமினீன் இமாமுல் முஸ்லிமீன் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை அழிக்க வேண்டும். وليس له اذا فارقوه ان يطلبهم. அதாவது முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு அவர்கள் விலகி சென்று விட்டார்கள், அவர்கள் நமக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்றால் அவர்களை தேடி சென்று கொள்ள வேண்டிய கட்டாயம் இமாமுல் முஃமினினுக்கு இல்லை. அதுபோன்று வலா யுஜஹிஸு அலா ஜரீஹிஹிம், அவர்களிலே ஒருவர் போரிலே காயம் ஏற்பட்ட காயத்திற்கு ஆளாகிவிட்டால் அவருக்கு காயத்திற்கு மருந்து போட வேண்டிய அவசியமும் கிடையாது. புரியுதா? அதே போல வலா யஹுது ஃபைஅஹும், போரிலே கிடைக்கிற அந்த பொருள்களை கனிமத்தாக ஆக்கக்கூடாது. வலா யத்துலு அசீரஹும், அவர்களில் யாராவது கைது செய்யப்பட்டால் அந்த கைதியை கொள்வதற்கும் அனுமதி கிடையாது. வலா யத்பஉ முதுபிரஹும், போரிலிருந்து யாராவது அவர்களில் புறமுதுகு காட்டி மைதானத்தை விட்டு ஓடி ஓடினால் அவர்களை வலிய தொடர்ந்து சென்று கொள்வதும் அனுமதி கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான நடுநிலையான கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை. ஒருவன் நம் கொள்கையை விட்டு விலகி சென்றதால் அவனுடைய ரத்தம் நமக்கு ஆகுமானது என்று கூறுபவர்கள் அல்லர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. புரியுதா தம்பி? புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவர் நம் கொள்கையை விட்டு விலகி சென்றதால் அல்லது நம் கொள்கையை விமர்சனம் செய்வதால் அவர் நம்முடைய வாளுக்கு அனுமதியானவர், நம்முடைய வாளுக்கு ஆகுமானவர் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கருத்து கிடையாது. அது நம்முடைய கொள்கை கிடையாது. இது யாருடைய கொள்கை என்றால் வழி தவறிய வழி கெட்ட தீயவர்களின் கொள்கையாகத்தான் இது நாள் வரை இருந்து வந்தது. நீங்க பாருங்க, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை தவிர கூட்டமாக ஜமாஅத்தை தனித்தனி குழுக்களாக பிரிந்து கொண்டவர்கள், அவர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்தால் அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? போட்டு தள்ளுவோமா, முடிச்சிருவோமா? என்ன, அவர்களை பற்றி விமர்சனம் செய்தால் விமர்சனம் செய்பவர்களை பற்றி அவர்களுடைய கூற்று என்ன, வேலையை முடிச்சிருவோமா, கதையை முடிச்சிருவோமா, போட்டு தள்ளிடுவோமா? இதுதான் அவர்களுடைய கொள்கை. இது நம் கொள்கை அல்ல. நம் கொள்கை கருத்து விவாதங்களை தர்க்கங்களை கருத்தில் தான் நாம் எதிர்கொள்வோம். நம்மளை விட்டு ஒருவர் பிரிந்து சென்றதால் அவருடைய ரத்தம் நமக்கு ஆகுமானது என்பதை நாம் கொள்கையாக கொள்ளவில்லை. அவர் பொதுவான முஸ்லிம்களுக்கு ஏனைய முஸ்லிம்களுக்கு ஆபத்தாக மாறிவிட்டால் அப்போது முஸ்லிம்களுடைய தலைவராக இருப்பவர் ஆட்சியாளராக இருப்பவர் அவருக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். அப்படி போர் செய்யும் போது கூட அந்த மைதானத்திலே வாளெடுத்து சண்டை செய்யக்கூடிய மைதானத்திற்கு வந்தவர்களைத்தான் கொல்ல வேண்டுமே தவிர போரிலே மற்றவர்களை கொல்லக்கூடாது. அந்த போரிலும் போர் முடிந்து கைதிகளாக அவர்கள் ஆக்கப்பட்டு விட்டால் அந்த கைதிகளை கொல்லக்கூடாது. அவர்களுடைய பொருட்களை கனிமத்தாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களில் யாராவது போர் மைதானத்தை விட்டு ஓடினால் அவர்களை துரத்தி சென்று பிடித்துக் கொள்வதற்கும் நமக்கு அனுமதி இல்லை. இந்த அளவு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நீதமான தெளிவான ஒரு நிலைப்பாடு. அப்ப அங்கே ஜமாஅத்தை விட்டு வெளியேறியவர்கள் போர் செய்யப்பட்டாலும் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் நம் கொள்கையை விட்டு வெளியேறினார்கள் என்பதல்ல, அவர்கள் பொதுவான முஸ்லிம்களுக்கு நாட்டினுடைய பொதுவான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அதே போல இஸ்லாமிய நாட்டில் பார்க்கிறோம், பல குழுக்கள் பல பெயர்களிலே பல நபர்களுடைய தலைமையிலே பிரிந்திருப்பதை. அந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் ஆட்சி செய்யவில்லை, குரான் சுன்னா ஆட்சி செய்யவில்லை, இந்தந்த பாவங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என்று கூறி ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சியை உண்டு பண்ணினார்கள். கிளர்ச்சியை உண்டு பண்ணினார்களே, அந்த கிளர்ச்சியோடு நின்றார்களா என்றால் இல்லை. அந்த கிளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக பொது இடங்களிலே பொது முஸ்லிம்களுக்கு ஆபத்தாக மாறினார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஆட்சியாளராக இருப்பவர் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தாக வேண்டும், பொது முஸ்லிம்களை பாதுகாத்தாக வேண்டும். இவர்கள் தொழுபவர்களாக இருந்தாலும் சரி, நோன்பு வைப்பவர்களாக இருந்தாலும் சரி, குரான் சுன்னாவை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, போர் மைதானத்திற்கு இவர்கள் வரும் பொழுது முஸ்லிம்களின் அச்சுறுத்தலுக்கு இவர்கள் காரணமாக மாறும்போது முஸ்லிம் மன்னர்கள் இவர்களுடைய காரியத்தை முடிப்பது அவர்கள் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. புரியுதா? இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுடைய இவர்களால் நமக்கு இப்போது ஆபத்து இல்லை, கைது செய்யப்பட்டாங்க என்று இருந்தால் அவர்களை கைதியாக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம கொல்ல மாட்டோம். போர் மைதானத்தில் இருக்கின்ற வரை அவர்களை கொல்வது முஸ்லிம்களுடைய அந்த முஸ்லிம் சுல்தானுடைய கடமையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அது وَعَلَمْ رَحِمَكَ اللَّهُ أَنَّهُ لَا طَاعَةَ لِبَشَرٍ فِي مَعْصِيَةِ اللَّهِ அறிந்து கொள். அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ்விற்கு மாறுபாடு செய்யும் விஷயத்திலே எந்த மனிதனுக்கும் கீழ்படிவது கிடையாது. இமாமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய சுல்தானாக இருந்தாலும் சரி, சரியா, அவர் பாவமான காரியத்தை ஏவும் போது அவருக்கு கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ومن كان من اهل الاسلام فلا تشهد له بعمل خير ولا شر فانك لا تدري بما يختم له عند الموت ترجو له رحمه الله وتخاف عليه ذنوبه ولا تدري ما يسبق له عند الموت الى الله من الندم وما احدث الله في ذلك الوقت اذا مات على الاسلام ترجو له رحمه الله وتخاف على ذنوبه يار ஒருவர் முஸ்லிம்களோடு வாழ்கிறாரோ, முஸ்லிம்களில் ஒருவராக வாழ்கிறாரோ அஹ்லுல் இஸ்லாம், அவரை குறித்து நாம் எடுக்கின்ற நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு பொதுவா பாருங்க, சில வழிகட்ட கூட்டங்கள் ஒரு உயிராக இருக்கும் போதே அவரை எப்படி உயர்த்துவார்கள் என்றால், இவர் பெரிய வலி, இவர் பெரிய மகான், இவர் பெரிய ஞானி, இவர் அல்லாஹ்வுடைய பெரிய இறைநேசர் என்று புகழ்வார்கள். இன்னும் சிலரை இவர்கள் எல்லாம் பெரும்பாவிகள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று இகழ்வார்கள். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு இல்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒருவர் முஸ்லிம் ஜமாஅத்தை, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு நாம் நன்மையை கொண்டோ அல்லது தீமையை கொண்டோ எதை கொண்டும் சாட்சி சொல்ல மாட்டோம். அதாவது இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்று நாம் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் மரண நேரத்திலே இவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. மரண நேரத்திலே இவருடைய முடிவு எப்படி இருக்கும், எப்படி முடிக்கப்படும் இவருடைய முடிவை என்பது நமக்கு தெரியாது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கருணையை இவருக்கு ஆதரவு வைக்க வேண்டும், இவருடைய பாவங்களுக்காக இவர் மீது பயப்பட வேண்டும். எங்கே இந்த பாவத்தினால் ஈமானை இவர் இழந்து விடுவாரோ, எங்கே பாவத்தினால் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவாரோ என்று பயப்பட வேண்டும். ஓலா சதிரி மா எஸ்மி குலகு ஐந்தல் மோசில் அல்லாஹி மினதம், பாவியாக ஒருவர் இருப்பதால் இவர் நரகவாதி, இவர் துர்பாக்கியவான், கெட்டவன் என்ற முடிவிற்கு நாம் வந்துவிடக் கூடாது. ஏன்? மரணத்திற்கு முன்னால் இவர் தௌபா செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே இவர் நல்லவராக ஆகிவிடலாம். ஆகவே அந்த நேரத்திலே அல்லாஹ் இவருக்கு என்ன நிலையை ஏற்படுத்தி, இவர் இஸ்லாமிலே இவர் மரணித்து விட்டால் இவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நேமத்துகளை எல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப நிலைப்பாடு என்ன? நீதமான நடுநிலையான நிலைப்பாடு. ஒருவரை அவுலியா என்று உயர்த்தி புகழ்வதோ, ஒருவரை பெரும் பாவி என்று இகழ்ந்து அவனை நாம் குறை கூறுவதோ நமக்கு அனுமதி அல்ல. மாறாக நல்லவராக இருந்தாலும் சரி, அல்லது அவரிலிருந்து நமக்கு பாவம் வெளிப்பட்டாலும் சரி, நாம் அவரை குறித்து அல்லாஹ்விடத்திலே கருணையை ஆதரவிப்போம். அவர் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலே அவரை குறித்து அல்லாஹ்வுடைய தண்டனை அவர் மீது நாம் பயப்படுவோம். முடிவை அல்லாஹ் அறிந்தவன். எனவே ஒருவரை கண்டிப்பாக இவர் நல்லவர் தான் என்றோ, கண்டிப்பாக இவர் தீயவர் தான் என்றோ நாம் கூறக்கூடாது. புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? ஓகே. வமா மின் தம்பின் இல்லா உலில் அப்தி மின்ஹு தௌபத்துன், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திற்கு அல்லாஹ் விடத்திலே தௌபா உண்டு. அதாவது அடியான் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். وَمَا مِنْ ذَنْبٍ إِلَّا وَلِي الْعَبْدِ مِنْهُ تَوْبَةٌ. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒருவர் இஸ்லாமிற்கு வந்தால் அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு, அவருக்கு முன்னால் உள்ள அத்தனை பாவங்களையும் இஸ்லாம் தகர்த்து விடுகிறது. கொலையை தகர்த்து விடுகிறது, ஜினாவை தகர்த்து விடுகிறது, அத்தனை பாவங்களையும் இஸ்லாம் தகர்த்து விடுகிறது. அப்ப பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்களில் இருந்து அடியான் தௌபா செய்யலாம். தௌபா செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். புரிகிறதா? அடுத்து வல் மஸ்ஹு அலல் குஃபைனி, அடுத்து வர்ஜ்மு ஹக்குன். விபச்சாரம் செய்தவன் மனம் முடித்தவனாக இருந்தால் அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கைகளில் ஒன்று. ஏனென்றால் பின்னால் வந்த பல கூட்டத்தார்கள் இந்த ஹதீஸுகளை ஏற்க மறுத்தார்கள். ஏன்? இன்று புதிய விஞ்ஞானிகள் கூறுவது போன்று, என்ன ஹதீஸுக்கு குரானுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் நாங்கள் குரானை எடுத்துக்கொள்வோம், ஹதீஸை விட்டு விடுவோம். அப்ப குரான் சூரத்தின் நூறுல ஜினா செய்தவர்களை 100 அடி அடியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஹதீஸ் திருமணமானவர்களாக இருந்தால் கொல்லுங்கள் என்று சொல்லுது. எனவே நம்ம ஹதீஸை ஏத்துக்க மாட்டோம், குரானை தான் ஏத்துப்போம். புரிஞ்சுச்சா? என்று அந்த சைத்தான்கள் எப்படி சொன்னார்களோ அது போன்றுதான் இவர்கள் அந்த வழியில இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி போயிருக்கிறாங்க. எதுல? குஃப்ரிலே, வழிகேட்டிலே டெவலப் ஆகி இருக்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடு என்றால், குர்ஆன் கூறுகிற சட்டமும் ஒன்றுதான், ஹதீஸ் கூறுகிற சட்டமும் ஒன்றுதான். சட்டத்திலே குர்ஆன் வேறு ஹதீஸ் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிலைப்பாடு அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு கிடையாது. புரிகிறதா? அல்லாஹ் கூறினால் எப்படி கீழ்படிவது நம் மீது கடமையோ அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டாலும் அவர்களுக்கு கீழ்படிவதும் நம் மீது கடமை. கீழ்படியும் விஷயத்திலே, தீர்ப்பளிக்கும் விஷயத்திலே, கட்டளைகளை ஏற்று நடக்கும் விஷயத்திலே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் இடையிலே பிரிவினை காட்டுவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு கிடையாது. காரணம், அல்லாஹ் அப்படித்தான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஏவுகிறான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்படியுங்கள். அப்ப அந்த கீழ்படியுங்கள் என்ற ஒரு கட்டளையிலே அல்லாஹு தஆலா யாருக்கு கீழ்படிய வேண்டும் என்பதிலே இருவரையும் அங்கே சேர்த்து விடுகிறான், அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும். அப்ப கீழ்படிவதிலே நீங்கள் பாரபட்சனை காட்ட முடியாது, வித்தியாசம் காட்ட முடியாது. அதாவது அல்லாஹ்வுக்கு கீழ்படுகிறது ஃபர்ஸ்ட், ரசூலுக்கு கீழ்படுகிறது செகண்ட். புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி தரம் கிடையாது. அப்படி தரம் பிரித்தவன் அவன் ஷரியாத்தை பிரியாதவன், ஷரியாத்தை புரியாதவன் தான். புரிஞ்சா இல்லையா? ஏன்? அல்லாஹ்வுக்கு அவனுடைய கட்டளையால் என்ன நோக்கம் என்பதை அறிந்தவர்கள் யார்? யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீ இந்த கட்டளை, நீங்க சொல்ற கட்டளை, ஆனா குர்ஆன்ல இப்படி மாசமா இருக்குது, அதனால உங்க கட்டளையை நான் ஏத்துக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை குறித்து ஒருவன் சொன்னால், அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆனை ரசூலுல்லாஹ்வை விட இவன் புரிந்திருக்கிறான். யார் மேல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ, யாருக்கு வஹி கொடுக்கப்பட்டுச்சோ, யாருக்கு ஜிப்ரீல் அந்த வஹியினுடைய விளக்கங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த நபிக்கு குர்ஆன் விளங்கல, அல்லது குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமா சொன்னாரு, அல்லது குர்ஆனுக்கு எதிராக மனைச்சையாக பேசினாரு என்பதுதான் இவனுடைய உள்ளத்தின் நயவஞ்சகத்தனமாக இருக்கும். புரியுதா? நல்ல கவனமா கேட்டுக்கங்க. ஏன்னா காலத்துக்கு காலம் இந்த ஃபித்னாவுடைய உருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதே போல அதனுடைய அளவும் பெருத்துக்கொண்டே போகிறது. புரிஞ்சா இல்லையா? இன்றைக்கு கடைசியில எந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா, ஏறக்குறைய 600 ஹதீஸுகளை புகாரில இருந்து தூக்கணுமா? எத்தனை ஹதீஸுகளை? 600 ஹதீஸுகளை புகாரில இருந்து தூக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகும் கதை கடைசியில? இவருங்க 600, முன்னாடி போனவங்க 1-2 சொல்லிட்டு போனாங்க. எப்படி? அந்த காலத்துல வந்த ஹாரிஜியாக்கள் அவர்களை தொடர்ந்த கூட்டம் இந்த மாதிரி ரஜ்முடைய ஆயத்து ஹதீஸ் அந்த மாதிரி 1-2 ஹதீஸ சொல்லிட்டு போனாங்க. அடுத்து இவங்க வந்தவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 60 ஹதீஸ், அப்புறம் 600 ஹதீஸ், அப்புறம் அடுத்து வரக்கூடியவங்க என்ன செய்வான்? 6000 ஹதீஸுமா. அப்ப அடுத்து 60000 ஹதீஸுமா. அடுத்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுவான்? எதுக்குப்பா இந்த பிரச்சனை, மொத்தமே ஹதீஸ் தேவையில்லை. அதுவும் வந்துருச்சு. இவர்களோட ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் இவர்கள் ஹதீசுகளை கையாளும் விதங்களை பார்த்து என்ன நிலைமைக்கு வந்தார்கள், ஹதீசனாலதான் பிரச்சனை, அதனால ஹதீஸே இல்ல, ஹதீஸே விட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப என்ன ஆச்சு, அவங்கள நாலு கூட்டமானாங்க. யாரு ஹதீஸ் வேணான்னு சொன்னதுல அப்புறம் அதுல நாலு கூட்டமானுச்சு. குரான் எல்லாத்தையும் ஏத்துக்கலாமா இல்ல அதுலயும் ஃபில்டர் பண்ணணுமா? எப்படி அப்ப எப்போது இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நேர்வழியை விட்டு ஒருவன் பிரிந்தானோ அடுத்து அந்த வழிகேட்டுக்கு எல்லை கிடையாது. எப்படி இஸ்லாம் என்ற ஒரு நேர்வழியை விட்டு ஒருவன் பிரிந்து விட்டால் அங்கு இருள்களுக்கு வழிகேடுகளுக்கு அளவா இருக்கிறது. ஒன்றுதான் இருள்கள் அதிகம். என்ன சொல்றான், மூமின்களுக்கு பொறுத்தவரை இருள்களிலிருந்து அவரை வெளியேற்றி அவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான். ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம், இருள்களின் பக்கம் கொண்டு செல்கிறான். அப்ப எப்ப நேர்வழி ஒன்றிலிருந்து விலகிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த வழி கேட்டாங்க கட்டுப்படுத்த முடியாது, முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த மன இச்சைகள் பல கிளைகளை உடையது, கிளைகளாக பிரிய பிரிய அவர்களுடைய ஜமாத்தும் பிரிந்து கொண்டே போகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப ஒருவர் தன்னுடைய காலுக்கு காலுவை அணிந்து கொண்டால் அல்லது தோல் மோஜா அணிந்து கொண்டால் அதன் மேல் மசஹ செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருந்தது. ஷியாக்கள் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுபோன்று பயணத்திலே சென்றால் நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்து தொழுகைகளாக சுருக்குவது சுன்னா. அது அந்த பயணத்திலே ஆபத்துகள் இருந்தாலும் சரி, போருக்கான பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது போர் அல்லாத பயணமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும் சரி, ஆபத்துகள் இல்லாத பயணமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைமையிலும் பயணத்திலே சென்றால் அந்த தொழுகையை சுருக்கி தொழுவது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருந்தது. வஸ்ஸௌமு ஃபி ஸஃபர், அது போன்று பயணத்திலே நோன்பு வைப்பது. மன் ஷா ஸாம வ மன் ஷா அஃதரா, விரும்பினால் நோன்பு வைக்கலாம், விரும்பினால் நோன்பை விட்டுவிடலாம். இப்படி இரண்டு மாதிரியான செயல்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபாக்களிடமிருந்து நிகழ்ந்திருக்கின்றன. சில சஹாபாக்கள் ஃபரதான நோன்பை வைத்தார்கள், சில சஹாபாக்கள் பயணத்திலே ஃபரதான நோன்பை விட்டுவிட்டார்கள். இருவரில் எவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறவில்லை. 44வது விஷயம், வலா பஸ் பி ஸலாதி ஃபி ஸராவீல், பைஜாமாக்களில் தொழுவது, பைஜாமா அணிந்து தொழுவது குற்றமில்லை. ஏன்னா சில பேர் கேட்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் பைஜாமாவை போட்டதில்லையே, அவங்க அணிஞ்சது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைக்கப்படாத போர்வையைத்தான் கீழ் ஆடையாக, கீழ் அங்கியாக அணிந்திருந்தார்கள். அதனால பைஜாமா போட்டு தொழுகிறது கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா கூடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அணிந்து தொழுகவில்லை என்றாலும் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் அணிந்திருக்கின்றார்கள். வன்னிஃபாக்கு அன் துபுஹிரல் இஸ்லாம் வ துஃபியல் குஃபர், நயவஞ்சகத்தனம் என்றால் என்ன? இப்ப நயவஞ்சகத்தனத்தில் இரண்டு விதமான நயவஞ்சகம் இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நயவஞ்சகன் என்று அடையாளம் காட்டினார்களோ அவர்கள் எல்லாம் வெளிப்படையான நயவஞ்சகர்கள். அப்ப சிலரை பற்றி நாம் முடிவு செய்ய முடியாது. இப்ப உதாரணத்திற்கு சஹி முஸ்லீமுடைய, அதே போல சஹி புகாரியுடைய சில ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். யார் ஒருவன் பொய் பேசுகிறானோ, வாக்குக்கு மாறு செய்கிறானோ, அமானுயத்திற்கு மோசடி செய்கிறானோ, அவன் முனாஃபிக். எவ்வளவு குணம் இருக்குதோ அவ்வளவு நிஃபாக்குடைய குணம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பாவங்களை வைத்து ஒருவனை முனாஃபிக் என்று நாம் அழைக்கலாமா என்றால் அழைக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா இந்த ஹதீஸுகள்ல சொல்லப்பட்ட முனாஃபிக் என்பவன் யார் என்றால் அமல்களில் குணங்களில் உள்ள நிஃபாக்கை குறிக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே சூரத்துன் நிசாவிலே, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃலி மினன் நார், நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று. அது எந்த நயவஞ்சகர்களை குறிக்கிறது என்றால் யார் இஸ்லாமை மக்களுக்கு வெளிப்படுத்தி விட்டு உள்ளத்திலே குஃப்ரை மறைத்து வைத்திருக்கிறார்களோ. புரியுதா? உள்ளத்திலே குஃப்ரை மறைத்துக் கொண்டு வெளியிலே இஸ்லாமை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த நிஃபாக்கை குறித்து சொல்லப்பட்டவைகள். புரிஞ்சா இல்லையா? அப்ப இரண்டாவது விதமான நிஃபாக் என்னவென்றால் அது அமல்களிலே ஏற்படுகிற நிஃபாக். அதனால் ஒருவரை நாம் முனாஃபிக் என்று அழைக்க கூடாது. புரியுதா? அல்லது நரகத்தில் நிரந்தரமாக இருக்கின்ற முனாஃபிக் என்று நாம் அவரை கூறக்கூடாது. வாலம் பி அன்ன துன்யா தாரு ஈமானின் வ இஸ்லாமின். துன்யா, இது ஈமான் இஸ்லாமுடைய வீடு. அதாவது இங்கே நாம் ஈமானை சம்பாதிக்க வேண்டும், இஸ்லாமை சம்பாதிக்க வேண்டும், ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அமல்களுடைய இல்லம் இது. இங்கே அமல் செய்ய வேண்டும். விசாரணை எங்கே? மறுமையிலே, ஆகிரத்திலே. உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முஃமினூன் ஃபீ அஹ்காமிஹிம் வ மவாரிஸிஹிம் வ ஸபாயிஹிஹிம் வ ஸலாத்தி அலைஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் எல்லாம் ஒருவர்கள் தான். அவர்களிலே மூமின்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சட்டங்கள்ல, அதே போல சொத்து உரிமைகள்ல, அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடும் விஷயத்துல, அதே போல ஜனாசா தொழுகக்கூடிய விஷயங்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து எல்லாரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் தான். புரியுதா? அதனால உதாரணத்துக்கு இவர் பெரிய நல்லவர், இவர் அறுத்தா சாப்பிடுவேன், இவர் பாவி, இவர் அறுத்தா நான் சாப்பிட மாட்டேன் என்று வித்தியாசப்படுத்துவதற்கோ, அல்லது இன்று சில பிள்ளைகள் செய்வதை போன்று அத்தா பாவம் செஞ்சாரு அதனால அவர் சொத்துக்கு நான் வாரிசாக மாட்டேன், அவர் சொத்து எனக்கு வேணாம் என்று அவரை விட்டு பிரிவதோ, இந்த மாதிரியான செயல்களுக்கு அனுமதி கிடையாது. ولا نشهد لاحد بحقيقه الايمان حتى ياتي بجميع شرائع الاسلام. ஒருவருக்கு ஈமானின் உண்மை நிலை இருக்கிறது என்று நாம் யாருக்கும் சாட்சி சொல்ல மாட்டோம் எதுவரை இஸ்லாமிய ஷரியத்தின் அனைத்து சட்டங்களையும் அவர் முழுமையாக பின்பற்றுகிறாரோ அதுவரை. ஃபயின் கஸ்ஸர ஃபீ ஷைஇன் மின் ذلك, வெளிப்படையான ஷரியா சட்டங்களிலே ஒருவர் ஒரு குறைபாடு செய்தால் அந்த அளவுக்கு ஈமானில் அவர் குறைந்தவர் என்று பொருள். அதாவது ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானுக்கு, ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானுக்கு என்ன அடையாளம் என்றால், வெளிரங்கத்திலே அவர் ஷரியத்தை எப்படி பேணுதலாக பின்பற்றுகிறார், அதை வைத்துத்தான் அவருடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்கிறது அல்லது ஈமான் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சூஃபி கூட்டத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒருவர் ஆரம்பத்திலே முஜாஹதா தியாகம் பயிற்சி செய்து செய்து இரவெல்லாம் விழித்து 24 மணி நேரங்களும் அப்படியே இடைவிடாது திக்ர்களிலே இருந்து ஆன்மீகத்திலே அந்த ஹக்கீகத்தை அடைந்து விட்டால், அதற்கு பிறகு அவர் ஜினா செய்தாலும் சரி, அவர் குடித்தாலும் சரி, அவர் என்னென்ன பாவங்களை செய்தாலும் சரி, அதனால் அவருடைய ஈமானில் எந்த மாற்றமும் நிகழ்வது கிடையாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே போல இன்னும் சில கூட்டம் முர்ஜியாக்களை போன்று, அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் போதும், அதற்கு பிறகு ஈமான் உச்ச நிலைதானே தவிர பாவங்களிலே எதை செய்தாலும் சரி அவருடைய ஈமானிலே எந்த மாற்றங்களும் ஏற்படாது என்று நம்பி இருக்கிறார்கள். ஆனா இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நிலைப்பாடு கிடையாது. ஒருவர் சிறந்த மூமின் என்றால் அவரிடத்திலே ஷரியா சட்டங்கள் சிறந்த முறையிலே பின்பற்றப்பட வேண்டும். ஒருவர் ஷரியாத்துடைய சட்டத்திற்கு மாற்றமாக நடக்கிறார் என்றால், வட்டி வாங்குகிறார் அல்லது மது அருந்துகிறார் அல்லது வேறு பல தவறுகளை செய்கிறார் அல்லது வேறு மார்க்க சட்டங்களிலே குறை செய்கிறார் என்றால், அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் குறைந்து கொண்டு செல்கிறது. அப்ப பாவிகளை ஈமானில் உயர்ந்தவர்கள் என்று சொல்வது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை கிடையாது. புரியுதா? புரிஞ்சா இல்லையா? அடுத்து வஅலம் அன்ன ஈமானஹு இலல்லாஹி தஆலா. ஒருவருடைய ஈமான் அல்லாஹ்விடம் இருக்கிறது. தாம்முல் ஈமான் அவ் நாக்கிசுல் ஈமான். அவர் ஈமானிலே முழுமையானவரா குறைந்தவரா என்பது அல்லாஹ்வின் முடிவிலே இருக்கிறது. இல்லா மா அத்ஹர லக மின் தத்யீ ஷரயல் இஸ்லாம். நாம் எப்படி முடிவெடுக்க முடியும்? நம்முடைய முடிவு எப்படி என்றால், ஷரியத்துடைய சட்டங்களில் அவர் எந்த அளவு பின்பற்றுகிறாரோ அதை வைத்துத்தான் நாம் முடிவு செய்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், இங்க பாருங்க, உங்களின் அந்தரங்கங்களை அறிவதற்கு நாம் பணிக்கப்படவில்லை. உங்களின் அந்தரங்கங்களை அறிவதற்கு நாம் பணிக்கப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை, அது நம்முடைய வேலை அல்ல. உங்களின் வெளிரங்கங்களை பார்ப்பதுதான் நம் கடமை. யார் எங்களுக்கு நன்மையை வெளிப்படுத்தினாரோ அவரை நாம் நேசிப்போம், அவரை நாம் நெருக்குவோம், அவரை நாம் இணைத்துக் கொள்வோம். யார் நமக்கு தீமையை வெளிப்படுத்தினாரோ அவரை நாம் வெறுப்போம், அவரை நாம் ஒதுக்கி விடுவோம். அவருடைய ரகசியங்கள் அல்லாவிடத்தில் இருக்கிறது. புரியுதா? அப்ப நாம் என்ன செய்ய முடியும், எதை வைத்துதான் முடிவு செய்ய முடியும்? ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படையில் நிகழ்கிற அந்த நிகழ்வுகளை வைத்துத்தான் ஒருவரை பார்க்கிறீர்கள். மஸ்ஜிதிலே தொழுகைக்கு பேணுதலாக வருகிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். உடைய அங்கே கூற்று என்ன? ஒருவர் மஸ்ஜிதுக்கு தொடர்ந்து வந்தால் அவருக்கு ஈமானுக்கு சாட்சி சொல்லுங்கள். புரிஞ்சா இல்லையா? அதே போல ஒருவர் நல்ல காரியங்களை பேணுதலாக செய்கிறார், இரையச்சமுள்ள நிகழ் காரியங்களை பின்பற்றுகிறார், அது எதனுடைய அடையாளம்? ஈமானுடைய அடையாளம். ஒருவர் அல்லாஹ்விற்கு அவனுடைய தூதருக்கு மாறு செய்கிறார், அது எதனுடைய அடையாளம்? ஈமானின் பலவீனத்தினுடைய அடையாளம். அப்ப ஒருவர் பாவம் செய்தாலும் அவர் பரிபூரண மூமின் என்றோ, அல்லது நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களை நல்லவர்கள் நல்ல மூமின்கள் என்று ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் காட்டுவதிலோ அது சரியான நிலைப்பாடு கிடையாது. புரிகிறதா? உள்ளத்தினுடைய ஈமான் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. நாம் எதை வைத்து முடிவு செய்வோம் என்றால், அவர் பின்பற்றுகிற இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள் அவற்றை முழுமையாக அவர் பின்பற்றினால் முழுமையான ஈமான் உடையவர். அவர் அதிலே குறைவு செய்தால் அவர் குறைவு செய்கிற அளவிற்கு ஈமானிலே அவரிடத்திலே பலவீனம் இருக்கிறது. வஸ்ஸலாத்து அலா மன் மாத மின் அஹ்லில் கிப்லத்தி சுன்னத்துன். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று கூறுகின்ற மக்கள் நாளுக்கு நாள் பிரச்சனை செய்து கொண்டே வருகிறார்கள் அல்லவா? குர்ஆன் சுன்னா என்று சொல்லிக்கொண்டு அஹ்லுல் பிதாவுடைய வழியிலே செல்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், சிலருக்கு கூட இந்த சட்டம் இது வரைக்கும் தெரியாம கூட இருந்திருக்கலாம். சமீபத்தில் கூட நம்முடைய ஒரு அழைப்பாளர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், ஏனென்றால் அந்த புத்தகத்தை அவர் நம்ம சார்பா தாராளதா சார்பா பிரிண்ட் செய்யுங்க என்பதாக சொல்லி வந்து கொடுக்கிறார். அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாரு, நம்மள தன்னை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று விளங்கி வச்சிருக்கிறார். ஆனா வாழ்ந்தது யாரோட? அந்த மக்களோட வாழ்ந்தது. ஆரம்ப கால படிப்புகள் அவங்களோட, சட்டங்களை சரியா புரியாததுனால. உதாரணத்திற்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப தற்கொலை செய்து கொண்டவன் இவனுக்கு தொழுகை நடத்துவதா இல்லையா? வஸ்ஸலாது அலா மன் மாத மின் அஹ்லில் கிப்லத்தி சுன்னத்துன். கிப்லாவை பார்த்து தொழுத மக்கள், புரியுதுங்களா? மன் ஸல்லா ஸலாதனா வா அகல தபீஹதனா வஸ்தக்பல கிப்லத்தனா. யார் நம்முடைய கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, நாம் தொழுவது போன்று தொழுகிறாரோ, நாம் அறுத்த பிராணியை சாப்பிடுகிறாரோ, அவர் நம்மை சேர்ந்தவர். நமக்குள்ள உரிமைகள் அவருக்கு, நமக்குள்ள கடமைகள் சட்டங்கள் அவருக்கு. புரியுதா? அப்ப யாரெல்லாம் கிபிலாவுடையவர்களோ, அவர்கள் கிபிலாவுடையவர்களோ, அவர்கள் யாராவது இறந்து விட்டால் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும். அல் மர்ஜூம், ஜினா செய்ததால் கல்லறிந்து கொல்லப்பட்டவராக இருந்தாலும் சரி, வஸ்ஸானி வஸ்ஸானியா, அல்லது திருமணம் ஆகாமல் ஜினா செய்து கசையடி ஹத் அடித்ததால் இறந்தவராக இருந்தாலும் சரி, வல்லதி யக்துலு நஃப்ஸஹு, அல்லது தற்கொலை செய்து கொண்டவராக இருந்தாலும் சரி, வகைரஹு, யாராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமாக இருந்தால் அவர் மீது ஜனாஸா தொழுகை நடத்த வேண்டும். வஸ்ஸக்ரான் வகைரஹு அஸ்ஸலாத்து அலைஹிம் சுன்னத்துன். அவர் மது அருந்தும் பழக்கம் உள்ளவராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் இறந்து விட்டால் அவர் மீது தொழுகை நடத்துவது அவசியம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை, அஹ்லுல் கிப்லா முஸ்லீமாக இறந்தவர், அவரிடத்திலே ஷிர்க் குஃபுர் இல்லை என்றால், அவர்கள் மீது தொழுகை நடத்த வேண்டும். அவர் எப்படிப்பட்ட பெரும்பாவங்களில் இறந்திருந்தாலும் சரி, அந்த பெரும்பாவங்களிலே அவர் மது அருந்து பழக்கம் உள்ளவராக இருந்து இறந்திருந்தாலும் சரி, அல்லது தற்கொலை செய்து கொண்டு இறந்திருந்தாலும் சரி, அல்லது ஜினா செய்ததற்கு பிறகு அவர் மீது நிகழ்த்தப்பட்ட ஹஜ்ஜின் காரணமாக அவர் இறந்திருந்தாலும் சரி, அவர் மீது தொழுகை நடத்த வேண்டும். அப்ப சில ஹதீஸுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தவில்லை தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு என்று வருவதை பொறுத்தவரை, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை வெறுக்கும் விதமாக மக்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவிர்த்து கொண்ட அந்த நிலை இது. ஆனால் மற்ற சஹாபாக்கள் தொழுகை நடத்துவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கட்டங்கள்ல அவங்க ஜனாஸா தொழுகையை நிறைவேற்றவில்லை. உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் கடன் வைத்தவராக இருந்திருந்தால், அவர் கடனை அடைப்பதற்கு காசு வைத்திருக்கிறாரா, பணம் வைத்திருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் இவருக்கு தொழமாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தோழருக்கு தொழுது கொண்டு அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று. அப்ப அது போலதான் இது ஒரு பெரும் பாவம், அதன் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இமாமாக இருப்பவர்கள் அல்லது ஒரு மஸ்ஜிதினுடைய இமாமாக இருப்பவர்கள் தொழுகை நடத்தக்கூடாது. குடும்பத்தார்கள், அவர்களை சுற்றி உள்ளவர்கள் தொழுது கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடணும். இங்க பாருங்க, எப்ப இந்த நிலைப்பாடுகளை சரியா புரியலையோ, ஒவ்வொரு ஹதீசுகளையும் சரியா நம்ம ஆய்வு செஞ்சு பல ஹதீசுகளை ஒன்று சேர்த்து, ஏனென்றால் சரியான நிலைப்பாடு எது, பல ஹதீசுகளை இணைத்து ஒவ்வொரு ஹதீஸிலிருந்தும் என்னென்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கருத்து எப்போது சொல்லப்பட்டது என்பதை இணைத்து எல்லா ஹதீசுகளின்படி அமல் ஏற்படும் அளவுக்கு ஒரு நிலைப்பாடுதான் சரியான நிலைப்பாடு. சரியா இல்லையா? ஒரு ஹதீஸ் கிடைச்சவனே இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு இதுக்கு மாத்தமான எல்லா ஹதீஸையும் புறக்கணிச்சிடுறது, இது சரியான நிலைப்பாடு கிடையாது. இப்ப சிலரை பாருங்க, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தொழுகை நடத்த மாட்டார்கள், ஆனா அதே சமயத்தில் ஐங்கால தொழுகைகளில் எதையுமே தொழாமல் வெறும் முஸ்லீம் என்று பெயர் வைத்து வாழ்ந்தவருக்கு தொழுகை நடத்துவார்கள். இவர் எப்படி அஹ்லுல் கிபிலாவிலே வருவார்? அஹ்லுல் கிபிலா என்றால் யார்? கிபிலாவை பார்த்து தொழுதவர் அஹ்லுல் கிபிலா. மன் சல்லா சலாதனா வா அக்கல ஸபீஹதனா வஸ்தக்பல கிபிலதனா. புரியுதா இல்லையா? அப்ப அறவே தொழுகாதவனுக்கு தொழுகை நடத்துவார்கள், அறவே ஜகாத்து கொடுக்காதவனுக்கு தொழுகை நடத்துவார்கள், எல்லாம் செய்துவிட்டு ஒரு பெரும்பாவம் செய்தவனுக்கு இவர்கள் தொழமாட்டார்கள். புரியுதா தம்பி? சில பேர் பாருங்க, இவன் மது அருந்திக்கிட்டு இருந்தான், இதனால இவனுக்கு ஜனாதா தொழ மாட்டேன் நானு அப்படின்னு விலகி போவாங்க. தப்பு. குறிப்பாக அந்த ஜனாதா தொழுகை எதற்காக? எதற்காக ஜனாதா தொழுகை? பாவ மன்னிப்புக்காக. ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அவருடைய பாவ மன்னிப்புக்காக அந்த ஜனாதா தொழுகை. காஃபிரை பொறுத்தவரை, முஷ்ரிக்கை பொறுத்தவரை அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். புரிஞ்சா? அப்ப எனவே அவர்களுக்கு ஜனாதா தொழுவதிலே எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா ஒருவன் முஸ்லிம் பெரும்பாவம் செய்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மறுமையில் ஒன்று தண்டனையை கொடுத்தோ அல்லது தண்டனையை கொடுக்காமல் அவனுடைய அருளாலோ அல்லது அவன் அந்த மனிதனுடைய வேறு சில நன்மைகளாலோ அல்லது முஸ்லிம்கள் சிலருடைய சிபாரிசினாலோ அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். அப்ப ஹாரிஜியா என்ற அந்த கூட்டமும் அவர்களை பின்பற்றிய கூட்டத்தையும் தவிர வேறு யாரும் பெரும்பாவம் செய்வதால் ஒருவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது கிடையாது. நம்ம நேத்து கூட பேசினோமா, முந்தா நாள் பேசினோமா, அல்லது போன அமர்வுல பேசினோமா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுவான், அதே போல மலக்குமார்களுக்கு சொல்லுவான், யாரெல்லாம் மூமின் என்று நீங்கள் அறிகிறீர்களோ அவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வாருங்கள். எப்படி அறிவாங்க அவங்க மூமின் என்பதை? சுஜூதுடைய அடையாளங்களை கொண்டு அறிவார்கள். சுஜூதுடைய அடையாளங்களை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் நரக நெருப்பு சுஜூதிலே பட்ட அந்த அடையாளங்களை, அந்த இடங்களை நரக நெருப்பு தீண்டுவது கிடையாது. அப்புறம் சிலர் எந்த அடையாளமும் அவங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு உள்ளர போறவங்களுக்கு அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நான் தெரிந்த சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் உள்ளது என்று நான் தான் அறிந்தவன், அவர்களை எல்லாம் நான் வெளியேற்றுகிறேன். அப்ப எப்படி அவங்க வெளியேறி வருவாங்க? நெருப்பு கட்டைகளாக அவர்கள் வெளியேறி வருவார்கள். அல்லாஹ் அவங்களை நஹ்ருல் ஹயாத்துல முக்கி மீண்டும் மனுஷனாக்கி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். புரியுதா? அப்ப பாவம் பெரும்பாவம் செய்தவன் லா யுஹல்லது ஃபின்னார், அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டான், அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட மாட்டான். இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடுகிற செயல் எது என்றால் குஃபர் ஷிர்க். குஃபர் ஷிர்க் அதுதான் இஸ்லாமை விட்டு ஒருவனை வெளியேற்றிவிடும். அப்படி ஒருவன் குஃபர் ஷிர்க் செய்து விட்டால் அதிலிருந்து தௌபா செய்தால் மீண்டும் இஸ்லாமிற்குள் வந்து விடுவான். அதே நிலையிலே அவன் மரணித்து விட்டால் அவன் தான் நிரந்தர நரகவாதி. பெரும்பாவத்திலே ஒருவன் இறந்து விடுவதால் அவன் நிரந்தர நரகவாதி அல்ல, அவன் மீது ஜனாதா தொழுகை நடத்த வேண்டும். புரிஞ்சுச்சா? يخرج احد من اهل القبلة من الاسلام حتى يرد آية من كتاب الله عز وجل او يرد شيئا من آثار رسول الله صلى الله عليه وسلم او يذبح لغير الله او يصلي لغير الله واذا فعل شيئا من ذلك فقد وجب عليك ان تخرجه من الاسلام واذا لم يفعل شيئا من ذلك فهو مؤمن مسلم بالاسلام لا بالحقيقة அப்ப கிபிலாவை பின்பற்றுகிற முஸ்லிம்களில் அதாவது தொழுகிற முஸ்லிம்களில் யாரும் ஒருவர் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட மாட்டார் எதுவரை குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை மறுக்கும் வரை அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸை மறுக்கும் வரை எந்த ஒரு ஹதீஸை மறுத்தாலும் சரி அல்லது அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பழியிட்டால் அல்லது அல்லாஹ் அல்லாதவருக்காக தொழுதால் தொழுதல் என்ன அர்த்தம் ஒழு செஞ்சுட்டு போய் தக்பீர் கட்டி சிலைக்கு முன்னாடி போய் அல்லாஹ் அக்பர் சொல்லி தொழுகிறதா அல்லாஹ் அல்லாதவருக்கு தொழுதால் என்ன என்ன அர்த்தம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்தில் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து விட்டால் சிலைக்கு முன்னாடி சுஜூது செய்யறாரு அல்லது சிலைக்கு முன்னாடி போய் ருக்கு செய்யறாரு அல்லது சிலைக்கு முன்னாடி போய் கையேந்து நிக்கிறாரு அல்லது ஒரு கபருக்கு முன்னாடி கையேந்து நிக்கிறாரு இதெல்லாம் தொழுகை சலாத் என்றால் ஒன்று சலாத் ஷரியா அதாவது ஷரியத்து கற்றுக் கொடுத்திருக்கிற தொழுகை எப்படி ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறது இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையின் முறை இன்னொன்று சலாத் என்றால் பொதுவான இபாதத் எல்லா இபாதத்துகளையும் வணக்க வழிபாடு அடியான் தன்னை விட ஒருவனை பெரியவனாக மதித்து அவனுக்கு முன்னால் இவன் காட்டக்கூடிய அனைத்து பணிவுகளையும் அந்த பணிவின் வெளிப்பாடுகளையும் சலாத் என்று தொழுகை என்று இபாதத் என்று சொல்லப்படும் புரியுதா அப்ப இந்த பணிவின் அடையாளங்களில் எந்த ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவன் செய்தாலும் சரி அவன் அங்கே முஷ்ரிக்காக ஆகிவிடுவான் இப்படி ஒருவன் செய்தால் அதாவது குர்ஆனுடைய வசனத்திலே ஒன்றை மறுத்தால் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே ஒன்றை மறுத்தால் அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிட்டால் அல்லது அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஒன்றை மற்றவர்களுக்கு செய்து விட்டால் இவனைத்தான் நீ இஸ்லாமிலிருந்து வெளியேற்ற வேண்டும் புரியுதா இவனைத்தான் நீ இஸ்லாமிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இப்படி இவன் செய்யாதவரை அவன் முஃமின் தான் முஸ்லிம் தான் நமக்கு பெயர் அளவிலே ஹக்கீகத் அல்லாஹ்விடத்திலே புரியுதா பெயர் அளவுல அவன் மீது முஸ்லிம் முஃமின் என்ற ஹுக்கும் தான் ஹக்கீகத் உண்மை உள்ளத்தில் உள்ளதா அல்லாஹ் அறிஞ்சவன் நம்முடைய தீர்ப்பு என்ன வெளிப்படையில இந்த செயல்கள் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை மறுப்பது அல்லது ஹதீஸிலே ஒன்றை மறுப்பது அல்லது ஷிர்கான காரியங்களை செய்வது இந்த நிலைப்பாடு இருந்தோ நாம் அவனை முஸ்லிம் என்று சொல்ல மாட்டோம் இந்த நிலைப்பாடு இல்லை என்றால் அவன் இஸ்மால் பெயரால் முஸ்லிம் தான் மூமின் தான் உண்மை நிலை அல்லாஹ் அறிந்தவன் புரியுதா உங்களுக்கு பாருங்க ஹதீஸுகளை இப்படி நம்ம புரிந்தால்தான் புரிய முடியும் இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம் இங்க அங்க பல இடத்துல இப்ப சொன்ன மாதிரி அதாவது தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களுக்கு ஜனாசா தொழுக வைக்க மாட்டாங்க ஆனா தொழுகை இல்லாதவங்களுக்கு ஜனாசா தொழுக வைப்பாங்க அறவே தொழுகாதவங்களுக்கு ஜனாசா தொழுக வைப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அதே போல ஷிர்கான காரியங்கள் தர்காக்கள்ல போய் அவுலியாக்களால அங்க அடக்கம் செய்திருப்பவர்களால எல்லாம் முடியும் என்று அவங்களுக்கு சுஜூது செஞ்சவங்க அங்க தவாஃபு செஞ்சவங்க அங்க நேர்ச்சி பண்ணவங்க அங்க அறுத்து பழகிட்டவங்க அவங்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க அவர்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள் அவர்களை எல்லாம் முஸ்லீம்களுடைய கபருஸ்தான் அடக்கம் செய்வாங்க அவங்களெல்லாம் முஸ்லீம்னு ஏற்றுக்கொள்வாங்க இதுதான் இந்த முரண்பட்ட நிலைப்பாடு எதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும் என்று சொன்னார்களோ அதை இவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும் செயல்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை எவற்றை பெரும்பாவங்கள் என்று சொன்னார்களோ அந்த பெரும்பாவங்களை இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும் செயல்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் نحو قول رسول الله صلى الله عليه وسلم قلوب العباد بين إصبعين من أصابع الرحمن وقوله صلى الله عليه وسلم إن الله تبارك وتعالى ينزل إلى سماء الدنيا وقوله صلى الله عليه وسلم ينزل يوم عرفة وقوله صلى الله عليه وسلم ينزل يوم القيامة وقوله صلى الله عليه وسلم جهنم لا يزال يطرح فيها حتى يضع عليها قدمه جل ثناؤه وقول الله تعالى للعبد إن مشيت إلي هرولت إلي وقول النبي صلى الله عليه وسلم
إن الله تبارك وتعالى ينزل يوم عرفة وقوله صلى الله عليه وسلم خلق الله آدم على صورته وقوله صلى الله عليه وسلم رأيت ربي في أحسن صورة وأشباه هذه الأحاديث فعليك بالتسليم والتصديق والتفويض لا تفسر شيئا من هذه بهواك فإن الإيمان بهذا واجب فمن فسر شيئا من هذا بهواه أو رده فهو جهمي
இன்றைக்கு உள்ள நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வுங்க. எப்படி? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்கிறார்கள்? ஹதீஸுகளிலே நீ எந்த ஹதீஸை கேள்விப்பட்டாலும் சரி, எந்த ஹதீஸ் சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? சஹீஹான ஹதீஸ்கள். புரியுதா? ஹதீஸுகளில், சஹீஹான ஹதீஸுகளில் நீ எதை கேள்விப்பட்டாலும் சரி, அந்த ஹதீஸுகளை உன் அக்கலால், அக்கல் அக்கல், அக்கலால் புரிய முடியவில்லை என்றால், உன் அக்கலால் புரிய முடியாத ஹதீஸுகளில் எதை நீ கேள்விப்பட்டாலும் சரி, அங்க ஒரு கோடு போட்டுக்கு இடையில. சரி, உதாரணத்திற்கு அடியார்களின் உள்ளங்கள் ரஹமானுடைய விரல்களில், இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இரவின் மூன்றாவது பாகத்திலே முதல் வானத்திற்கு இறங்குகிறான். அரஃபா என்று இறங்கி வருவான், கியாமத்து நாளிலே இறங்கி வருவான். ஜஹன்னமிலே அடியார்களை தூக்கி போட்டுக் கொண்டே இருப்பான். இறுதியாக தன் பாதத்தை அதன் மீது வைப்பான். அதுபோன்று அல்லாஹ் கூறுவதாக வந்திருக்கின்ற ஹதீஸ், அடியானே நீ என்னிடத்திலே நடந்து வந்தால் நான் உன்னிடத்திலே ஓடி வருவேன். அதுபோன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் ஆதமை தன் உருவத்தின் மீது படைத்திருக்கிறான். அதுபோன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ்வை என் இறைவனை நான் மிக அழகிய உருவத்திலே பார்த்திருக்கிறேன். இப்படி சொல்லப்பட்ட ஹதீஸுகள். புரியுதுங்களா? அதாவது உன்னுடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியாத ஹதீஸுகளில் எந்த ஒன்றையும் நீ கேள்விப்பட்டால் நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ஃபஅலைக பித்தஸ்லி, அதை ஏற்றுக்கொள். வத்தஸ்தீக், அவை உண்மை என்று நம்பிக்கொள். வத்தஃபீர், அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் விட்டுவிடு. அதனுடைய பொருளை அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் ஒப்படைத்துவிடு. அந்த ஹதீஸுகளை உன் விருப்பத்திற்கு ஏற்ப விவரிக்காதே. அதாவது அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, நம்ம பிஸியா இருக்கிறோம்ல, எப்படி அல்லாஹ்வை இபாதத்து செய்யறதுக்கு நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்குறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறான், நம்முடைய துஆக்களை எல்லாம் கேட்கறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்குறான். அந்த நேரத்துல வேற வேலை செய்யறது கிடையாது. நம்ம துஆக்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் செய்யறங்கிறத கேட்டு நமக்கு அதை கொடுக்கறான். யாரு சொல்ற விளக்கம் அது? அரண்மனைக்காரத்தர் அறிஞர் கூறுகிற விளக்கம். யாரு மேல கேஸ் பண்றப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய சைத்தானுடைய கொள்கை இது. தஸ்பீர், படைப்பாளனை படைப்புகளுக்கு ஒப்பிடுதல். அப்ப என்ன அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் பல வேலையில இருக்கிறதுனால நம்முடைய துவாக்கள் அவனுக்கு மிஸ் ஆயிடுது. உலகத்தில் உள்ள முந்தியவர்கள், பிந்தியவர்கள், ஜின்கள், மனிதர்கள், எல்லா படைப்புகளும் ஒரே நேரத்தில் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார். ஒவ்வொரு படைப்பும் அதற்கு அல்லாஹ் படைத்த மொழியிலே கேட்கிறது. எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் சொல்றான். அப்படி கொடுத்தாலும் என்னுடைய கஜானாவிலிருந்து குறையாது. எந்த அளவு ஒரு ஊசியை நுழைத்தால் ஒரு கடலிலே அந்த ஊசியின் நுனியிலே தண்ணீர் சொட்டியதால், தண்ணீர் சொட்டு ஒட்டியதால் அந்த கடலிலே குறைவு ஏற்படுமோ அந்த அளவை. புரியுதா? இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்களா, முன்னோர் பின்னோர் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் பேசினா நான் அதை எல்லாத்தையும் கேட்பேன். அப்ப ஒன்றை கேட்பதால் ஒன்றை கேட்பதால் ஒன்று அவனுக்கு மிஸ் ஆகி விடுமா? என்ன அர்த்தம் அது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்.
எவ்வளவு கேவலமான இது, எவ்வளவு கேவலமான அக்கீதா. ரப்புடைய விஷயத்துல, மகத்தான அந்த இறைவனுடைய விஷயத்தில் இவர்களை விட இந்த முருஜியாக்கள் இன்னும் எவ்வளவு மேலும் சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட இறங்குறது இந்த ஹதீச பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுன்னு சொல்றாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்போதும் தான் இறங்கிட்டு இருக்கு, எப்போதும் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது? அல்லாஹ் இறங்குகிறான், அவன் கேட்கிறான், மன்னிப்பவர் யாரும் இருக்கிறாரா, மன்னிப்பு தேடுபவர் யாரும் இருக்கிறாரா, பாவ மன்னிப்பு தேடுபவர் இருக்கிறாரா, தேவைகளை கேட்பவர் யாரும் இருக்கிறாரா. இன்னும் எந்த அளவுலாம் பேசுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குஃப்ர் இருக்குதே, இந்த அதாவது சைத்தானிய வசுவசாக்கள் இருக்குதே உள்ளத்துல பூந்துருச்சுன்னு சொன்னா உள்ளதான். எப்படி வந்து ஆற்று வெள்ளத்தினுடைய தடையை நீக்கிட்டீங்க, தடை போட்டு வச்சிருக்காங்க, அது அந்த தடையை உடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் வெள்ளம்? அது ஒரு வழியில தான் போகுமா? எங்க எல்லாம் பள்ளம் இருக்குதோ, எங்க எல்லாம் வழி இருக்குதா, எல்லா பக்கத்தையும் அடிச்சுக்கிட்டு போகுமா இல்லையா? அதே போலதான் குஃபுர். எப்ப அதனுடைய வாசல நீங்க திறந்துட்டீங்களோ முடிஞ்சு அவ்வளவுதான். புரியுதா? குஃபுருடைய வாசல் என்ன? அல்லாஹ் ரசூல் மேல கேள்வி கேட்கறது, அதான் குஃபுருடைய வாசல். அல்லாஹ் எனக்குறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்கள் ரசூலிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்கும் போது நாம் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீங்க பாருங்க, சாதாரண முஸ்லிம்கள் பல இடங்களுக்கு, நீங்க கிராமங்களுக்கு போவீங்களே, இந்த மாதிரி ஹதீஸுகளை சொல்லுங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே மனசுல வராது. அந்த ஹதீஸுகளை சொல்லும் போது அப்படியே ஏத்துப்பாங்க. இப்ப தஹஜ்ஜத் சொல்லுங்க, தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்துல இறங்குறான், இறங்கி கேட்கிறான், பாவ மன்னிப்பு தருபவர் யாரும் இருக்கிறாரா, நான் மன்னிப்பு கொடுக்கிறேன், தேவைகளை கேட்பவர் யாரும் இருக்கிறாரா, நான் தேவைகளை நிறைவேற்றுகிறேன். இந்த ஹதீஸுகளை சொல்லி பயன் சொல்லுங்க. அதே போல நம்முடைய உள்ளங்களை நம்ம ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணும், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரெண்டு விரல்களுக்கு இடையில இருக்கிறது என்று சொல்லும் போது பொதுவான முஸ்லிம்கள் இருக்காங்க பாருங்க, எந்த சந்தேகமும் வராது, அப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, யாருமே ஆட்சேபனை பண்ண மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? பல இடங்களை நீங்க பார்த்திருக்கலாம். எவனுடைய உள்ளத்துல ஏற்கனவே சந்தேக நோய் குதர்க்கம் போய் உள்ளார உட்கார்ந்துச்சோ, அவன் தான் கேட்பான், இது எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி புரியுது. புரிஞ்சாலே எங்கேயுமே நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் இதை பயன் செய்யும் போது, அப்ப அல்லாஹ்வுக்கு குதல் இருக்குன்னா நம்மள மாதிரி ரெண்டு பேரலா யாராவது கேட்டிருக்காங்களா பாருங்க, யாராவது கேட்டுக்கிறாங்களா? யாருமே கேட்டதில்ல. அப்ப அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா அப்ப அரசுல யார் இருப்பா, அப்படி யாராவது கேட்டுக்கிறாங்களா? இது நாள் வரைக்கும் இந்த ஹதீச கொள்கை தெரிந்த சகோதரர்களுக்கும் சரி, கொள்கையை தெரியாத சாதாரண பாமர மக்களுக்கும் சரி, எத்தனையோ 100 தடவை இந்த ஹதீஸ பயன் செஞ்சிருக்கிறோம், ஆனா யாருமே எந்திரிச்சு இப்படி கேட்டதில்ல. அப்ப அரசு காலியா போயிடுமா, அரசுல யார் இருப்பான்னு சொல்லிட்டு யாருடைய உள்ளத்திலே இந்த சந்தேக நோய் இருக்குதோ அவங்க தான் இப்படி பேசுவாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப இன்னல் இமான பிஹாதா வாஜிபுன், இவற்றை நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமையாகி விடுகிறது. யார் இந்த ஹதீசுகளில் எந்த ஒன்றையாவது தன் விருப்பத்திற்கு ஏற்ப அவன் விவரிக்கிறானோ அல்லது ஏற்க மறுக்கிறானோ அவன் ஜஹ்மியாக இருப்பான். தெரியுமா ஜஹ்மின்னு சொன்ன? ஜஹ்மி என்று ஒரு கூட்டத்தார்கள். இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிபாசு சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் மறுத்து அதுக்கு மாற்று கருத்து சொல்றதான் இவங்களுக்கு வேலையை. என்னமோ அல்லாவையும் அவனுடைய சிபத்துகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒட்டுமொத்த புரோக்கர் மாதிரி இவங்க. அல்லாவை பாதுகாத்து பத்திரப்படுத்தி எந்த விதமான அதாவது குறைபாடுகளோ அதாவது தவறான நம்பிக்கைகளும் அல்லாவின் விஷயத்துல வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிற மாதிரி இவங்களுக்கு நம்பிக்கை. அஸ்தஃக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். வமன் ஜஅம அன்னஹு யரா ரப்பஹு ஃபி தாரி துன்யா ஃபஹுவ காஃபிரும் பில்லாஹி அஸ்ஸ வஜல். எவன் ஒருவன் தன் இறைவனை துன்யாவிலே பார்ப்பேன், பார்க்க முடியும் என்று நம்புகிறானோ அவன் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராக இருப்பான். புரிஞ்சா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இன்று பரவலாக இருக்கின்ற இந்த சூஃபி கூட்டங்கள்ல இருக்கின்ற இந்த ஷேக்குமார்களுடைய கொள்கை என்னவென்றால், நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு முதல்ல வந்து பச்சை கலர்ல அல்லாஹ் காட்டுவோம், அப்புறம் சிவப்பு கலர்ல காட்டுவோம், அப்புறம் வெள்ளை கலர்ல காட்டுவோம். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டதில்லை, கேள்விப்படாத வரைக்கும் நல்லது. அல்ஹம்துலில்லாஹ்.
வல் ஃபிக்ரத்து ஃபில்லாஹி தபாரக வ தஆலா பிதஅத்துன். அல்லாஹுவை பற்றி அல்லாஹுவின் தாஸ் உள்ளமை விஷயத்திலே சிந்திப்பது பிதா. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஃபக்கரூ ஃபில் ஹல்கி வலா தஃபக்கரூ ஃபில்லா. தஃபக்கரூ ஃபில் ஹல்கி வலா தஃபக்கரூ ஃபில்லா. படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள், அல்லாஹுவை பற்றி சிந்திக்காதீர்கள். ஃபைனல் ஃபிக்ரத ஃபில் ரப்பி தக்தஹு ஷக்க ஃபில் கல்பி. ஏனென்றால் ரப்பை பற்றி சிந்திப்பது உள்ளத்திலே சந்தேகத்தை கிளறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் வருவான், வந்து கேட்பான், இதை யார் படைத்தது? நீ சொல்வாய், அல்லாஹ் படைத்தான். இதை யார் படைத்தது? அல்லாஹ் படைத்தான். அதை யார் படைத்தது? அல்லாஹ் படைத்தான். அதை யார் படைத்தது? அல்லாஹ் படைத்தான். கடைசியிலே கேட்பான், அல்லாஹுவை யார் படைத்தது? மஹாதல்லாஹ். புரியுதா? அப்ப ஷைத்தானுக்கு ஆரம்பத்திலேயே நீ அந்த சந்தேகத்திற்கு வழியை விட்டு விடாதே. வல் ஈமானு பி அன்னல்லாஹ வஅலம் அன் அல் ஹவாம வஸ்ஸிபா வத்தவாப் كلها نحو الذر والنمل والذباب كلها مأمورة لا يعلمون شيئا الا باذن الله تبارك وتعالى. இதுவும் சிலருடைய கூற்றுக்கு மறுப்பு. அதாவது உலகத்தில் மனிதனை தவிர இருக்கின்ற நிறைய படைப்பினங்கள், ஆகாயத்தில் இருக்கிற படைப்பினங்கள், பூமியில் இருக்கிற படைப்பினங்கள், காற்றில் இருக்கிற படைப்பினங்கள், அது போன்று கடலில் இருக்கிற படைப்பினங்கள், இந்த படைப்பினங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கிறது என்றால், அல்லாஹ் எதை கொடுத்தானோ அந்த அறிவுதான் இவைகளுக்கு. தானாக சுயமாக இவை அனைத்தையும் அறிந்து கொள்வதற்குண்டான ஆற்றல் உடையவை அல்ல. புரிஞ்சா? ஏன்னா சில ஹதீஸுகளுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் பார்க்கும் போது அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். உதாரணத்துக்கு, அதாவது இந்த கபரில் நடக்கக்கூடிய வேதனைகளை மனிதன்களை தவிர ஜின்களை தவிர எல்லா படைப்புகளும் கேட்கின்றன. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அல்ல, அவை சுயமாக தானாக கேட்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன என்பது கிடையாது. அல்லாஹ் எந்த அளவு கேட்க வைப்பானோ அந்த அளவு அவைகளால் அவற்றை தெரிந்து கொள்ள முடியும். வாழம், அதாவது புற்பூண்டுகளாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், அல்லது மிருகங்களாக இருக்கட்டும், ஏனைய கால்நடைகளாக இருக்கட்டும், ஊர்வனவையாக இருக்கட்டும், அது போன்ற ஈ கொசு போன்ற எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், இவை எல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏவப்பட்டவை, அல்லாஹுவின் கட்டளைக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டவை. அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது. சரியா? அடுத்து தக்தீரை பற்றி, விதியை பற்றி அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? வல் ஈமானு பி அன் அல்லாஹ தபாரக வ தஆலா கத அலிம மா கான மின் அவ்வலி தஹ்ரி வ மா லம் யக்குன். காலத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே, காலம் என்று ஒன்று இல்லை, அல்லாஹ் ஆரம்பித்தான். அப்படி காலத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே எது இருக்கும், எது போவது என்று அனைத்தையும் அவன் அறிந்து விட்டான். எதுவெல்லாம் இனி அடுத்து வருமோ அது அஹ்ஸாஹுல்லாஹ், அவை அனைத்தையும் அல்லாஹ் நுட்பமாக தெளிவாக எண்ணி கணக்கிட்டு அறிந்திருக்கிறான். ஒமன் கால இன்னஹு லா யஅலமு மா கான வ மா ஹுவ யகூன். அல்லாஹ்வுக்கு இனி வரப்போவதோ அல்லது அப்போது இருப்பதோ இப்படி விவரமாக தெரியாது, ஒன்றொன்றும் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விற்கு தெரிய வருகிறது என்று யார் சொல்லுகிறானோ, ஃபஹுவ காஃபிரும் பில்லாஹில் அதீம், அவன் மகத்தான அந்த அல்லாஹுவை நிராகரித்தவனாக ஆகிவிடுவான். புரிஞ்சுச்சா? இந்த தக்தீருடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்ம. புரியுதா? அவற்றை பற்றி குதர்க்கம் பண்றதோ, விமர்சனம் பண்றதோ, அவற்றை பற்றி சிந்திப்பதோ கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரகசியங்களில் ஒன்று. எப்படி இப்படி இப்போது சொல்லப்பட்டதோ அதே போல அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு முன்னாடி உள்ளதும் தெரியும், இப்போது உள்ளதும் அல்லாஹ்வுக்கு தெரியும், இனி நடக்க போகக்கூடியதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த ஒன்றையும் அல்லாஹ் அறியாமல் இல்லை. அனைத்தையும் அவன் தெளிவாக கணக்கிட்டு அறிந்திருக்கிறான். அதே போல ஒலா நிக்காஹ இல்லா பிவலியின் வஷாஹிதை அத்லின் வசதாக்கின் கல்ல அவு கசர் ஒமன் லம் யகுல்லஹு வலியும் ஃபசுல்தானு வலியும் அல்லா வலியலஹு. நீங்கள் ஒரு முஸ்லிம் பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு வலி இருக்க வேண்டும், நீதமான இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும், மகர் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அப்படி மகர் இல்லாமல் திருமணம் முடிப்பது கூடாது. அந்த மகர் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி,
யாருக்கு வழி இல்லையோ, எந்த பெண்ணுக்கு வழி இல்லையோ, அரசர் ஆட்சியாளர் அதிகாரம் உள்ளவர் அந்த பெண்ணுக்கு வழியாக இருப்பார். அடுத்து ஒருவன் தன் மனைவிக்கு மூன்று தலாக்குகள் வரை சொல்லிவிட்டால், ஃபகத் ஹர்மத் அலைஹி, அந்த பெண் அந்த கணவனுக்கு ஹராம், விலக்கப்பட்டவளாக ஆகிவிடுவாள். வல தஹில்லு லஹு ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, வேறொரு திருமணம் முடித்து அந்த திருமணத்திலிருந்து விலகல் ஏற்பட்டால்தான் முந்தைய கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகுவாள். இல்லை என்றால் மூன்று தலாக் வரை நிகழ்ந்து விட்டால் அந்த கணவனுக்கு தடுக்கப்பட்டவளாக அவள் ஆகிவிடுவாள். ولا يحل دم امرئ مسلم يشهد ان لا اله الا الله ويشهد ان محمدا عبده ورسوله الا باحدى ثلاث: زان بعد احصان، او مرتد بعد ايمان، او قتل نفسا مؤمنه بغير حق فيقتل به، وما سوى ذلك فدم المسلم على المسلم حرام ابدا حتى تقوم الساعه. والمسلمுடைய இரத்தம், ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொன்னவராக இருக்கும் போது அவருடைய இரத்தத்தை ஓட்டுவது நமக்கு அனுமதி இல்லை, அதாவது அவரை கொலை செய்வது நமக்கு அனுமதி இல்லை. மூன்று பாவங்களில் ஒன்று நிகழ்ந்தால் தவிர, ஒன்று என்ன, திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர் ஜினா செய்தால், அல்லது இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் மதம் மாறிவிட்டால், அல்லது இன்னொரு மூமினான ஒருவரை அநியாயமாக அவர் கொன்றுவிட்டால், அப்போது அந்த குற்றத்திற்கு பகரமாக அவர் பழிக்கு பழி கொல்லப்படுவார். அப்படி இல்லை என்றால் இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுவது அவருக்கு தடுக்கப்பட்டதாக ஆகும் மறுமை நாள் வரை. இதுதான் சட்டம். புரிஞ்சா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திப்போம். நம்ம அரண்மனை காரத்தர் அழைப்பாளருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஒருவன் முர்த்ததாக ஆகிவிட்டால் அவனை கொல்லக்கூடாது, இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரை கொல்லக்கூடாது. அப்ப ஹதீஸ் இவ்வளவு வந்திருக்குது என்று சொன்னா, இந்த ஹதீஸ் எல்லாம் குரானுக்கு மாற்றமா இருக்கு, எனவே அமல் செய்யக்கூடாது. ஹதீஸ் எத்தனை இருக்கு? எத்தனையோ நூறு இருக்குது. இத்தனை நூறு ஹதீஸ் இருந்தாலும் சரி, குரான் சொல்லிருச்சு, ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், சூரா கஹ்ஃபுடைய வசனம், விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர் நிராகரித்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வே பர்மிஷன் கொடுத்துட்டான், விரும்பியவர் மூமினா இருக்கிறதுக்கும், விரும்பியவர் காஃபிரா இருக்கிறதுக்கும். எனவே இஸ்லாமிய மார்க்கத்துல மத சுதந்திரம் இருக்குது, காஃபிர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி. அதனால ஒருத்தர் முர்த்ததாயிட்டா அவரை கொல்லக்கூடாது. அப்ப அடுத்த கேள்வி வரும், அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் உலமாக்கள் யோகோபித்து எந்தெந்த விஷயத்துல மாற்று கருத்து இல்லாம இஜ்மா, யோகோபித்த முடிவு இருக்கா இல்லையா, அதுல ஒன்று இதுவும் முர்த்ததை கொல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தும். அப்ப இப்படி செஞ்சிருக்கிறாங்களே, ஏனோ தெரியவில்லை, அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை. எப்படிங்க இந்த ஹதீஸ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏனோ தெரியவில்லை, அவர்கள் இந்த ஹதீஸை எல்லாம் சரியாக புரியவில்லை. அப்புறம் ஏனோ தெரியவில்லை, இவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்று விட்டார்கள். யாரு? அபூபக்கர்ல இருந்து அந்த அப்தன சஹாபாக்களும் பின்னாடி வந்தவங்களும் தவறா புரிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க. இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது, இதுல டீடைல்ஸ். நான் எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்த வந்தேன்னு சொன்னா, பஹ்ரைனுக்கு சென்ற போது அங்கே ஒரு ஹதீஸ் அறிஞர், மாஷா அல்லாஹ், ஒரு சிறந்த ஒரு அறிஞர், அவர்களிடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சில சித்தனாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட உள்ள என்னென்ன மாற்றமான கொள்கைகள் என்று அவங்க கேட்டபோது அதை சொல்லிக்கிட்டே வந்தோம். அப்ப சொல்லும் போது இந்த முர்த்ததுடைய பிரச்சனை வந்துச்சு. முர்த்ததை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, அது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறாரு, அல்லது அந்த ஹதீஸுக்கெல்லாம் வேற அர்த்தம்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அறிஞர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் தனக்கு முன்கூட்டிய பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறாரு, அவர் முன்கூட்டிய தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறாரு, அதுக்காக வேண்டி இப்படி அவர் ஹதீசுகளை மாற்றி இருக்கலாம், அல்லது இந்த ஹதீசுகளை இப்படி மறுத்து இருக்கலாம். புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சா? தான் ஒருவேளை முர்த்தத ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? முஸ்லிம்கள் இவன் முர்த்து தாகிவிட்டான் என்று தன்னை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக இப்படி சொல்லி இருக்கலாம். அப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறினால் அவருடைய ரத்தம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது. மூன்று பாவங்களில் ஒன்றை அவர் செய்தால்தான், அதாவது திருமணமானதற்கு பிறகு அவர் தினா செய்திருந்தால், அல்லது ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் முர்த்ததாக ஆகியிருந்தால், அல்லது ஒரு மூமினான ஒருவரை தகுந்த காரணமின்றி அவர் கொலை செய்திருந்தால், அப்போது அவருடைய உயிர் கொல்லப்படும். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அதாவது வர்றாங்க யமன் நாட்டுக்கு வர்றாங்க. அபு மூஸா அஷ்ஆரி ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க. அப்ப அபு மூஸா அஷ்ஆரியுடைய அறையில ஒரு யஹூதி கட்டப்பட்டிருக்கிறார். அபு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு வந்த உடனே, மா ஹாதா, யாரு இவர், இவரை போய் கட்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாப்ல. அப்ப அபு மூஸா அஷ்ஆரி சொன்னாங்க, இவன் ஒருத்தர் முஸ்லிமானா, ஆனா இப்ப பின்னாடி யஹூதியா மாறிவிட்டான் அப்படிங்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில எடுத்து படிச்சு பாருங்க, கிதாபுல் அஹ்காம்ல. அப்ப உடனே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார வந்தவங்க நின்றுறாங்க, இவன் கொல்லப்படாத வரை நான் இந்த இருக்கையில உட்கார மாட்டேன். இவன் கொல்லப்படாத வரை நான் இந்த இருக்கையிலே உட்கார மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, ஹாதா கதாவுல்லாஹி வ கதாவு ரசூலிஹி, இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்புங்கிறாங்க. அப்போ அபு மூஸா அஷ்ஆரி தன்னுடைய காவலாளிகளை அழைத்து அவரை கொல்லும்படி கட்டளை இடுகிறார்கள். அவர் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் முஆத் இப்னு ஜபல் உட்கார்றாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவான நிகழ்வு. இங்க என்ன திரும்ப சொல்றாரு அதுக்கு பதிலு, அதாவது முஆத் வந்து இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு அவர் ஆயத்தை ஓதி காட்டினா தான் ஏத்துப்போம். முஆத் வந்து இது ரசூல்லாவுடைய தீர்ப்புன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம், அவர் தீர்ப்புங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஆதாரமா சொல்லியிருந்தா தான் நம்ம ஏத்துப்போம். பாதுகாக்கணும் சொல்றோம், குஃபுருக்கும் சந்தேகத்துக்கும் எப்போதுமே வழி விட்டு விடக் கூடாது. நீங்க ஒரு ஓட்டைய போட்டுட்டீங்க, அந்த ஓட்ட அப்புறம் அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்கும். எப்போது நம்பிக்கையிலே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறார்களோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கூற்றுகளிலே முரண்பாடுகளை காணலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விடுகிறார்களோ, அப்புறம் அது ஒன்னோட நிறுத்திப்போம், ரெண்டோட நிறுத்திப்போம், மூணோட நிறுத்திப்போங்கிறது கிடையாது. அப்புறம் அந்த முரண்பாடு அப்படியே உங்களுக்கு தொத்திக்கொண்டே வரும். அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்த பிரச்சனையா தான் எல்லா பிதத்துகளையும், கபருல தோண்டி புதைக்கப்பட்ட எல்லா பிதத்துகளையும் புத்தகங்களை படிச்சு படிச்சு, அந்த பழைய புத்தகங்களை படிச்சு படிச்சு தோண்டி தோண்டி எடுத்து சொல்றாருங்க. படுத்து பாருங்க, வகுல்லு ஷைஇன் மிம்மா அவ்ஜபல்லாஹு அலைஹில் ஃபனா யஃப்னி இல்லல் ஜன்னத வன்னார் வல் அர்ஷ வல் குர்சிய வல் லௌஹ வல் கலம வஸ்ஸூர் வலைஸ யஃப்னி ஷைஇன் மின் ஹாதா அபதா. அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றில், புரியுதா, அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு எதன் மீது அல்லாஹ் அழிவு எழுதி விட்டானோ அந்த எல்லா படைப்புகளும் அழிந்து விடும். சொர்க்கத்தை தவிர, நரகத்தை தவிர, அல்லாஹ்வுடைய அரசை தவிர, அல்லாஹ்வுடைய குர்சியை தவிர, லௌஹை தவிர, கலமை தவிர, சூரை தவிர. சூர் என்றால் இஸ்ராஃபீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஊதுவதற்காக அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த எக்காலம், இவற்றில் எதுவுமே அழியாது. இந்த கொள்கைக்கு அவர் மாற்றமானவர். புரியுதா, சொர்க்க நரகம் இன்னும் படைக்கப்படல, அப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். புரியுதா, அப்படி ஒரு கால் படைக்கப்பட்டதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி அதுவும் அழியக்கூடியதுதான். ஏன்னா அல்லாஹ் சொல்றா எல்லாமே அழியக்கூடியதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி வெளிப்படையான ஆயத்துக்களை வைத்துக் கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் மறுக்கின்றார்கள். நம்ம போன வாரம் பேசும்போது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டது எந்த சொர்க்கத்திலிருந்து, ஜன்னத்துல் குலூத், வானத்தில் உள்ள அந்த நிரந்தரமாக அல்லாஹ் படைத்த அந்த சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டாங்க என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதான்னு சொன்னோமா இல்லையா? இதுக்கு அவர் மாறுபடுறாரு. எங்கேயோ துன்யால அல்லாஹ் படைச்ச ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொல்லுது. அப்ப இறங்குங்கன்னு வார்த்தை வந்திருக்குதே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த தோட்டம் மலை மேல இருந்துச்சு, அதனாலதான் அல்லாஹ் இறங்க சொன்னான். எப்படி அந்த தோட்டம் எங்க இருந்துச்சா? மலை மேல உள்ள தோட்டம், அதனாலதான் இறங்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு குஃப்ரான கொள்கை! யாரு, அதாவது இந்த கொள்கை யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னா யகுதிகிட்ட இருந்து வந்துச்சு. என்னங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல தான் அது எங்க உள்ள தோட்டம் எழுதப்பட்டிருக்கு, காஷ்மீரோ அல்லது வந்து அதனோ பாபிலோனோ எங்கேயோ துன்யால ஒரு தேட்டர் இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த தோட்டத்தை. எங்க தேடுறது? அடுத்து வல் ஈமானு பில் கிஸாஸி யௌமல் கியாமா, இல்லாதுக்கு முன்னாடி இருக்கேன். ثم يبعث الله الخلق على ما ماتوا عليه يوم القيامة ويحاسبهم بما شاء فريق في الجنة وفريق في السعير ويقول لسائر الخلق ممن لم يخلق للبقاء كونوا ترابا. الله تعالى மறுமையிலே படைப்பிடங்களை எழுப்புவான், அவர்களிடத்தில் அவன் விசாரணை செய்வான், அவன் நாடிய விதத்தில் விசாரணை செய்வான். ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லும், ஒரு கூட்டம் நரகத்திற்கு செல்லும். பிறகு அல்லாஹு தஆலா ஏனைய படைப்புகளை பார்த்து நீங்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுங்கள், மண்ணாகி விடுங்கள் என்று கூறிவிடுவான். மறுமை நாளிலே பழி தீர்க்கப்படும், எல்லாருக்கும் பழி தீர்க்கப்படும். பழி என்றால் என்ன? பகரம் கொடுக்கப்படும். அதாவது மனிதர்களும் சரி, மிருகங்களும் சரி, கால்நடைகளும் சரி, எந்த அளவுக்கு என்றால் ஒரு கொம்புள்ள எறும்பு, எறும்புல கொடுக்குள்ள எறும்பு பார்த்திருக்கீங்க, அந்த ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை தாக்கி இருந்தாலும் சரி, அந்த தாக்கப்பட்ட எறும்புக்கு தன்னை தாக்கிய எறும்பிலிருந்து அல்லா நீதத்தை கொடுப்பான். அந்த அளவுக்கு எல்லாம் நீதம் செலுத்தப்படும். அதே போல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு அநியாயம் செய்திருந்தால் அதற்கும் அங்கே பழி தீர்ப்பு உண்டு. அதுபோன்று நரகவாதிகள் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருந்தால், அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் சொர்க்கவாசிகளில் இருந்தால் அங்கும் பழி தீர்க்கப்படும். பிறகு சொர்க்கவாசிகளில் சிலர் சிலர், பிறகு நரகவாசிகளிலே சிலர் சிலர், இப்படி யார் யாருக்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரி, அநியாயக்காரனிடமிருந்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு முழுமையாக நீதம் வாங்கி தரப்படும். புரியுதா? வைஹலாசுல் அமலில் இல்லா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவிலே ஒன்று, ஆட்சிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ புகழுக்காகவோ மக்களுடைய பதவிக்காகவோ நாம் அமல்களை செய்யக்கூடாது. அல்லாஹுவின் திருமுகத்தை நாடி மட்டுமே நாம் நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வர்ரிதா பிகதா இல்லா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஸ்தபுரு அலா ஹுக்ம் இல்லா, அல்லாஹ்வுடைய சட்டம் எதுவோ, அல்லாஹ்வுடைய விதி எதுவோ அதை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். வல் ஈமானு பிமா கால் அல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹ் கூறிய அனைத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல் ஈமானு பி அக்தாரில்லாஹி குல்லிஹா கைரிஹா வ ஷர்ரிஹா வ ஹுல்விஹா வ முர்ரிஹா, தக்தீர்கள் அனைத்தையும் அதில் உள்ள நன்மை தீமை, அதில் உள்ள விருப்பமானவை வெறுப்பானவை இனிப்பானவை கசப்பானவை எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கத அலிமல்லா மல் இபாது ஆமிலூன், அல்லாஹ்வுக்கு தெரியும் அடியார்கள் என்ன செயல்களை செய்வார்கள். வஇலா அம்மாஹும் ஸாயிரூன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்ற அனைத்து விவரங்களும் அல்லாஹ்விற்கு தெரியும். லா யக்ருஜூன மின் இல்மில்லா, அல்லாஹ்வுடைய இல்மை விட்டு அவர்கள் வெளியேறி விடமாட்டார்கள். வலா யகூனு ஃபில் அர்தீன வலா ஃபிஸ் ஸமாவாத் இல்லா மா அலிம அல்லாஹு அஸ்ஸ வஜல், வானங்களிலோ பூமியிலோ எந்த ஒன்று நடந்தாலும் அல்லாஹ்விற்கு அறியாமல் அது நடக்காது. வதஅலமு அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்திஅக, உனக்கு எது ஏற்பட்டதோ அது உன்னை விட்டு தவறி இருக்க முடியாது. எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாதே, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்காதே என்று சொல்வதற்கு இல்லை. புரியுதுங்களா? எது நமக்கு நிகழ்ந்ததோ அது நம்மை விட்டு தவறுவதற்கு இல்லை. ஒமா அஸ்தக லம் யகுன் லியுஸீபக, எது நமக்கு தவறி விட்டதோ அது நமக்கு நிகழ்வதற்கு இருக்கவில்லை. வலா ஹாலிக மா அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வோடு வேறொரு படைப்பாளன் இல்லை, அல்லாஹ்வோடு வேறொரு படைப்பாளன் இல்லை. அடுத்து 63, வத்தக்பீரு அலல் ஜனாஇஸி அர்பஉன், நான்கு தக்பீர்கள் கூறி ஜனாஸா தொழுகை தொழ வேண்டும். இதுதான் மாலிக் இப்னு அனஸ், சுஃபியானு தௌரி, ஹசன் இப்னு சாலிஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் இன்னும் ஃபுகஹாக்களுடைய கருத்தாகும். வல் ஈமானு பி அன்ன மஅ குல்லி கத்ரத்தின் மலக்கன் யன்ஸுலு மினஸ் ஸமா ஹத்தா யதஅஹா ஹைஸு அமரஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், வானத்திலிருந்து மழை பொழிந்தால் அந்த ஒவ்வொரு மழை துளியோடும் ஒரு மலக் வானத்திலிருந்து இறங்குகிறார். அல்லாஹ் அந்த மழை துளியை எங்கே வைக்க வேண்டும் என்று அந்த வானவருக்கு கட்டளையிட்டானோ அந்த இடத்திலே அந்த மழை துளியை வைத்து விட்டு அவர் மேலே ஏறுகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். வல் ஈமானு பி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கல்லம அஹ்ல அல் கலீப் யௌம பத்ர் أي المشركين كانوا يسمعون كلامه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே கொல்லப்பட்ட முஷ்ரிக்குகளிடத்திலே அந்த முஷ்ரிக்குகள் கிணற்றிலே போடப்பட்டதற்கு பிறகு பேசிய போது அந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாவுடைய பேச்சை கேட்டார்கள். கேட்கும் நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஷ்ரிக்குகளிடத்திலே பேசினார்கள். இது நம்முடைய நம்பிக்கை. ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அவனுடைய நோயினால் அல்லாஹ் அவனுக்கு கூலி தருகிறான், நன்மை தருகிறான். நம்முடைய நோயினால் பிணியினால் அல்லாஹ் நமக்கு நன்மை தருகிறான், இது நம்முடைய நம்பிக்கை. ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் அவன் கொல்லப்பட்டதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நற்கூலி தருகிறான். والايمان بان الاطفال اذا اصابهم شيء في دار الدنيا يالمون وذلك ان بكر بن اخت عبد الواحد قال لا يالمون وكذب. சில பேர் சொல்வாங்க, இப்ப கூட அந்த நம்பிக்கை சில இடத்துல இருக்கறதா தெரியும். அதாவது சிறு குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வலி தெரியாதுன்னு சொல்லி, சின்ன பிள்ளைகளுக்கு வலி தெரியாது என்று தப்பு இது, புரியுதா? சிறியவர்களுக்கும் வலி தெரியும், அவர்களுக்கும் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ சோதனை ஏற்பட்டாலோ அவர்களுக்கும் வலி தெரியும், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவங்களுடைய காலத்துல இவங்க எப்ப இரண்டாவது நூற்றாண்டு கடைசியில வாழ்ந்து இவங்களே என்ன சொல்றாங்க, அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒருத்தன் பக்ர் இப்னு உக்தா அப்துல் வாஹித் என்பவன் சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் எது ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வலி தெரியாது என்ற கொள்கை உடையவனாக இருந்தான், புரியுதா? وَعَلَمْ أَنَّهُ لَا يَدْخُلُ الْجَنَّةَ أَحَدٌ إِلَّا بِرَحْمَةِ اللَّهِ. யாராக இருந்தாலும் எவர் சொர்க்கம் செல்வாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கம் செல்கிறார். وَلَا يُعَذِّبُ اللَّهُ أَحَدًا إِلَّا بِذُنُوبِهِ بِقَدَرِ ذُنُوبِهِ. அல்லாஹ் ஒருவனை நரகத்திலே தண்டித்தால் அவனுடைய அந்த நரகவாதியினுடைய பாவங்களினால்தான் அவன் நரகத்திலே அவனை தள்ளுகிறான், அவனுடைய பாவங்களின் அளவுதான் அவனை தண்டிக்கிறான். புரியுதா? புரிஞ்சா இல்லையா? அதாவது ஒருவன் சொர்க்கத்திற்கு சென்றால் அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள். ஒருவன் பாவத்திற்கு ஒருவன் நரகத்திற்கு செல்கிறான் என்றால் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அவனுடைய பாவம், அவனுடைய பாவத்தினால் குற்றத்தினால் அவன் நரகத்திற்கு செல்கிறான். அவனுக்கு அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அவனுடைய குற்றத்தின் அளவுதான் கொடுக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குன்னு என்ன, இந்த அறிவு பேச 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 எங்கேயோ முத்திக்கிட்டே போகுது. எல்லாம் பாதுகாக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க அதை அறியாம அல்ஹம்துலில்லா சிந்தனையில ஏற்படாம நீங்க இருக்கிறதே அல்ஹம்துலில்லா பாதுகாப்பு, புரியுதா இல்லையா? சொல்றாங்க, அல்லாஹ் வானத்தில் உள்ளவர்களையும் அதாவது மலக்குகளையும் பூமியில் உள்ளவர்களையும் எல்லாரையும் சேர்த்து, நபிமார்களா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் இவர்களை எல்லாம் தண்டிக்க நாடினால் அஸ்தபஹும் கைர வாலிமின் லஹும், அல்லாஹ் இவர்களை தண்டித்தாலும் அவன் அநியாயக்காரனாக ஆகிவிட மாட்டான். புரிஞ்சா? இவர்களை எல்லாம் அல்லாஹ் தண்டித்தாலும் தண்டிக்க நினைத்தாலும் அவன் அவர்களை தண்டிப்பான், இவர்களுக்கு அநியாயம் செய்யாதவனாகவே. ولا يجوز ان يقال لله تبارك وتعالى انه ظالم. அல்லாஹ்வை பற்றி இவன் அல்லாஹுவை பற்றி அவன் அநியாயம் செய்து விட்டான் என்று சொல்வது கூடாது. இப்படி செஞ்சு அல்லாஹ் எனக்கு அநியாயம் பண்ணிட்டானே, அல்லாஹுவின் பக்கம் புல்மை அநியாயம் இழைத்தல் என்ற வார்த்தையை சேர்ப்பது கூடாது. ஏன்? அநியாயம் என்றால் என்ன? புலும் அநீதி என்றால் என்ன? பிறருடைய உரிமையில் நுழைதல் தான் அநியாயம். புரிஞ்சா? உதாரணம் எப்படின்னு சொன்னா, இப்ப ரெண்டு நண்பர், ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய நண்பருடைய பாக்கெட்டுக்குள்ள காசு எடுக்கிறாரு, எடுத்து அந்த காசை வச்சு அவர் ஏதாவது ஒரு வேலை செய்யறாரு, புரியுதா? அந்த நண்பருடைய அனுமதி இல்லாம என்ன சொல்லுவீங்க, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற, அவன் காசை ஏன்டா கேட்காம எடுக்கிற, என்ன சொல்ல மாட்டீங்க? இப்ப ஒருத்தருடைய நிலம் ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை அபகரிச்சுக்கிறாரு, அப்ப என்ன சொல்லுவீங்க, ஏன்டா அவன் நிலத்தை அநியாயமா நீ அபகரிச்சுக்கிட்ட, சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் ஒருத்தருடைய பொருளை எடுத்துக்கிட்டாரு, ஏன்டா இது அவன் பொருள் தானே நீயே எடுத்துக்கிட்ட, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற, பிறருடைய பொருளை நீ ஏன் உரிமை இல்லாம எடுக்கிற, அனுமதி இல்லாம எடுக்கிற, அவங்க விருப்பம் இல்லாம எடுக்கிற, இது அநியாயம் இல்லையா? புரிஞ்சா? அப்ப என்ன, அநியாயம் என்பது எது? பிறருடைய உரிமையில் நுழைவதுதான் அநியாயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல படைச்சது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உலகத்துல புரிஞ்சா இல்லையா? உலகத்துல படைச்சது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை தண்டித்தாலோ, ஒருவருக்கு கருணை காட்டினாலோ, அல்லாஹ் யாருடைய உரிமையிலே அவன் செய்ததாக ஆகுவான்? யாருடைய உரிமையில? அவன் அவனுடைய உரிமையிலே. ஏனென்றால் படைத்தது அவன், படைப்புகள் அவனுக்கு சொந்தம். எனவே படைப்புகளிலே அவன் எப்படி விரும்பினாலும் அவன் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்வதால் அவன் அநியாயம் இழைத்தவனாக ஆக மாட்டான். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அவனுக்கே படைக்கும் அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் செலுத்தும் அதிகாரமும் இருக்கிறது. படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பு, உலகம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய உலகம். எனவே அவன் செய்வதை பற்றி அவனிடத்திலே குதர்க்கம் செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நாம் தான் கேள்வி கேட்கப்படுவோம், ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு மத்தியிலே நுழைவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு நபியினா முஹம்மத். وَإِذَا سَمِعْتَ الرَّجُلَ يَطْعَنُ عَلَى الْآثَارِ وَلَا يَقْبَلُهَا أَوْ يُنْكِرُ شَيْئًا مِنْ أَخْبَارِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَاتَّهِمْهُ عَلَى الْإِسْلَامِ فَإِنَّهُ رَجُلٌ رَدِيُّ الْقَوْلِ وَالْمَذْهَبِ وَإِنَّمَا طَعَنَ عَلَى رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ واصحابه لانه انما عرفنا الله وعرفنا رسول الله صلى الله عليه وسلم وعرفنا القران وعرفنا الخير والشر والدنيا والاخره بالاثار.
புரிஞ்ச புரிஞ்ச இல்லையா? புரியலையா? கோணமா கேளுங்க. நீ ஒருவரை பார்த்தால், நீ ஒருவர் பேசுவதை கேட்டால், ஒருவரை எப்படி பார்க்கிறாய், ஒருவர் எப்படி பேசுவதை நீ கேட்கிறாய், ஹதீஸுகளில் குறை காணுபவராக இப்படி எப்படிங்க ஹதீஸ் இருக்க முடியும், இப்படிதான் ஹதீஸ் இருக்குமா, இப்படிதான் ரசூலா சொல்லுவாங்களா, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த மாதிரி ஹதீஸுகள் எல்லாம் ஹதீஸுகளை குத்தி பேசுபவராக, குறை கூறுபவராக, வலாயத் மனுகா ஹதீசுகளை ஏற்காதவராக, நீ ஒருவரை ஒருவர் பேசுவதை கேட்டால், அல்லது இது ஒரு விஷயம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் ஒன்றை மறுப்பவராக, இன்கார் மறுப்பவராக ஒருவர் மறுப்பதை நீ கேட்டால், ஃபத்தஹிம்ஹு அலல் இஸ்லாம், அவன் முஸ்லிம் என்பதில் சந்தேகம் கொள், அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான், அவனுடைய இஸ்லாமிலே நீ சந்தேகப்பட்டுக்கொள். ஏனென்றால் அவனுடைய பேச்சும் தவறு, அவனுடைய கொள்கையும் தவறு, அவன் சொல்லால் கொள்கையால் கெட்டவனாக இருப்பான். ஏனென்றால் அவன் ஹதீஸுகளை குறை கூறுவதை கொண்டு, ஹதீஸுகளை குறை கூறுவதை கொண்டு, ஹதீஸுகளை குத்தி பேசுவதை கொண்டு அவன் ரசூலுல்லாஹி குறை சொல்கிறான், சஹாபாக்களை குறை சொல்கிறான், அவன் ரசூலுல்லாஹி குறை பேசுகிறான், சஹாபாக்களை குறை பேசுகிறான். ஏன் தெரியுமா? அடுத்து சொல்றாங்க பாருங்க, அல்லாஹுவை நாம் எப்படி அறிந்தோம், ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி என்று நாம் எப்படி அறிந்தோம், குர்ஆனை குர்ஆன் என்று நாம் எப்படி அறிந்தோம், நன்மையை நன்மை என்று நாம் எப்படி அறிந்தோம், தீமையை தீமை என்று நாம் எப்படி அறிந்தோம், இது துன்யாவுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று துன்யாவையும் ஆகிரத்தையும் எப்படி நாம் பிரித்து அறிந்தோம், இந்த ஹதீஸுகளை கொண்டுதானே. புரியுதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? இந்த ஹதீஸுகளை கொண்டுதான் அல்லாஹுவை அல்லாஹ் என்று அறிந்தோம், ரசூலை ரசூல் என்று அறிந்தோம், குர்ஆனை குர்ஆன் என்று அறிந்தோம், நன்மையை நன்மை என்று அறிந்தோம், தீமையை தீமை என்று அறிந்தோம், துன்யாவை துன்யா என்று அறிந்தோம், ஆகிரத்தை ஆகிரத் என்று அறிந்தோம். அப்ப அந்த ஹதீஸுகளையே ஒருவன் குறை கூறினால், அந்த ஹதீஸுகளை ஒருவன் குத்தி பேசினால்,
அவனுடைய இஸ்லாமிய பற்றிலே அவன் முஸ்லீம் என்பதிலே அங்கே சந்தேகம் இருக்கிறது. புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி ஹதீசுகளை மறுப்பவர்களின் மீதோ அல்லது ஹதீசுகளிலே சிலவற்றை மறுப்பவர்களின் மீதோ நாம் இவ்வளவு கோபமாக பேசுகிறோம் என்பதற்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் இந்த மாதிரி மார்க்க அறிஞர்கள் நமக்கு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எப்போ ஒருத்தன் சஹிஹான ஹதீஸ்களை மறுப்பதற்கோ அவற்றிலே குறை காணுவதற்கோ அவன் ஆரம்பித்து விட்டால் அவனுடைய இஸ்லாம் அங்கே கெட்டுவிட்டது, அவனுடைய தீன் அவனுடைய கொள்கை அங்கே கெட்டுவிட்டது என்பது என்று பொருளாகி விடுகிறது, அர்த்தமாகி விடுகிறது. அடுத்து சொல்றாங்க ரொம்ப ஆழமான விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, சில பேர் அதாவதுங்க எல்லாம் இந்த அரண்மனைக்காரத்து ராஜாக்களுடைய கருத்து தான், குரான் குரானுங்க. எப்படி குரான் குரான்? அதாவது இவங்க ரொம்ப குரான கண்ணியப்படுத்தி ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிற மாதிரி. முட்டா பசங்க குரானே ஓத மாட்டானுங்க, குரானே ஓத மாட்டானு. ஹதீஸ்ங்க அது அல்லாஹ் பாதுகாக்கும். சொல்றாங்க பாருங்க, வன்னல் குர்ஆன இல சுன்னத்தி அஹவது மின சுன்னத்தி இல் குர்ஆன். அதாவது குர்ஆனின் பக்கம் சுன்னாவ் தேவையாகுவதை விட குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தேவை உள்ளது. சுன்னாவை விளக்குவதற்கு, சுன்னாவை புரிய வைப்பதற்கு குர்ஆனுடைய வசனங்களின் பக்கம் நாம் தேவையாகுவதை விட குர்ஆனுடைய வசனங்களை நாம் விளக்குவதற்கு சுன்னாவுடைய ஹதீஸுகளின் பக்கம் விரிவுரைகளின் பக்கம் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். புரிஞ்சா? ஹதீஸுகளை புரிவதற்கு நாம் குர்ஆனின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருப்பதை விட குர்ஆனை புரிவதற்கு ஹதீஸுகளின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆன் இல்லாமல் ஹதீஸை புரிய முடியாது. தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை, எப்படி தொழுவது, எத்தனை வேளை தொழுவது, இந்த கட்டளைகளை எங்கிருந்து நாம் புரிகிறோம்? ஹதீஸிலிருந்து. ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜகாத் நிறைவேற்றவில்லை என்றால் காஃபிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜகாத்தை எப்படி எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும் என்ற விவரங்களை எங்கிருந்து நாம் அறிகிறோம்? ஹதீஸிலிருந்து அறிகிறோம். ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் காஃபிர் என்பது மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய கட்டளை. எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும், எங்கிருந்து இஹ்ராம் அணிய வேண்டும், இதை எங்கிருந்து நாம் அறிகிறோம்? எங்கிருந்து அறிகிறோம்? ஹதீஸிலிருந்து அறிகிறோம். ஆகவே குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு ஹதீஸின் தேவைகள் அதிகம், ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு குர்ஆனுடைய தேவை இருப்பதை விட. புரிஞ்சா? வல் கலாமு வல் ஜிதாலு வல் குசூமத்து ஃபில் கத்ரி காஸ்ஸஃபன் மன்ஹியுன் அன்ஹு இந்த ஜமீஇல் ஃபிரக்கி. இஸ்லாமிய அறிஞர்கள் கூட்டங்கள் அனைவர்களிடத்திலும் சரி, குறிப்பாக விதியின் விஷயத்திலே தர்க்கம் செய்வது, குதக்கம் செய்வது, அவற்றிலே குறை காணுவது, மறுத்து பேசுவது, இது தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகும். அன்னல் கத்ர சிர்ருல்லாஹ், ஏனென்றால் விதி அல்லாஹ்வுடைய ஒரு ரகசியமாகும். வநஹர் ரப்ப தபாரக வ தஆலா அல் அன்பியா அனில் கலாமி ஃபில் கத்ரி. நபிமார்களையே விதியின் விஷயத்தில் பேசுவதை விட்டு அல்லாஹ் தடுத்து விட்டான். யாருங்க? யாருக்கு அல்லாஹ்வுடைய வஹி அறிவிக்கப்படுகிறதோ அந்த நபிமார்களையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியின் விஷயத்திலே பேசக்கூடாது என்று தடுத்து விட்டான். விதியின் விஷயத்திலே தர்க்கம் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். வகரிஹஹு அஸ்ஹாப ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தபிஊன், நபித்தோழர்களும் தபிஈகளும் விதியின் விஷயத்தில் பேசுவதை வெறுத்திருக்கிறார்கள். பேணுதல் உள்ளவர்களும் மார்க்க அறிஞர்களும் விதியில் தர்க்கம் செய்வதை வெறுத்திருக்கிறார்கள். தக்தீர் விஷயத்திலே தர்க்கம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். அதாவது விதியை பற்றி வந்திருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள். பித்தஸ்லி வல் இக்ரார், அவற்றை அப்படியே நீ மொழி. புரியுதா? எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே நீ சொல்லிவிடு, ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள். வல் ஈமான், நம்பிக்கை கொள். இது விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள், உன்னுடைய உள்ளத்தால் கொள்கையாக நம்பிக்கை கொள். வஸ்தகுத் அம்மா சிவா தாலிக, பிறகு ஏனைய மற்ற விஷயங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும்? வாய்மூடி இருக்க வேண்டும், பேசக்கூடாது. அது போன்று வல் ஈமான் பி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்ரிய பிஹி இலஸ் ஸமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. வஸார இலல் அர்ஷி, அர்ஷு வரை சென்றார்கள். வகல்லமல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். வதகலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்தார்கள். வத்தலஅ இலன் நார், நரகத்தை பார்த்தார்கள். வரல் மலாயிகா, மலக்குகளை பார்த்தார்கள். வஸ்மிஅ கலாமல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள். வநுஷிரத் லஹுல் அம்பியா, நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுப்பப்பட்டார்கள். புரிஞ்சா? மஸ்ஜித் அக்ஸா ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறாங்க. மற்ற சில நபிமார்களை ஒவ்வொரு வானங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட நபிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நபிமார்கள் கபரிலிருந்து எழுப்பப்பட்டார்கள். வரஹா சுராஜகாத்தில் அர்ஷி வல் குர்சி, அர்ஷிலே குர்சியிலே பல மாளிகைகளை பல கூடாரங்களை பார்த்தார்கள். வஜமீஅ மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்தீன ஃபில் யக்பா, மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் விழித்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஹமலஹு ஜிப்ரீலு அலல் புராக், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹுவை புராக் என்ற வாகனத்திலே சுமந்து சென்றார். ஹத்தா அஜாரஹு ஃபிஸ் ஸமாவாத்தி, வானங்கள் அனைத்தையும் சுற்றி காண்பித்தார். வ ஃபுரிதத் லஹு ஸலாத்து ஃபி தில்க லைலா, அந்த இரவில்தான் தொழுகை அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது. வரஜா இலா மக்கத் ஃபி தில்க லைலத்தி, அதே இரவிலே இத்தனை பயணங்களையும் முடித்துக் கொண்டு மக்காவிற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தார்கள். வதாலிக கப்ல ஹிஜ்ரா, இந்த நிகழ்வு ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நடந்தது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். புரிகிறதா? واعلم ان ارواح الشهداء في قناديل تحت العرش تسرح في الجنه وارواح المؤمنين تحت العرش. அதாவது அல்லாஹ்வுடைய பாதியிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய உயிர்கள் எல்லாம் அர்ஷுக்கு கீழே சொர்க்கத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றன. மூமின்களுடைய உயிர்கள் எல்லாம் அர்ஷுக்கு கீழே பாதுகாக்கப்படுகின்றன. காஃபிர்களுடைய உயிர்கள் எல்லாம் பர்ஹூத் என்ற சிஜ்ஜீனிலே பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது ஏழு பூமிக்கு கீழே சிஜ்ஜீன் என்ற இடத்திலே காஃபிர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் நம்முடைய கொள்கை, நம்முடைய அகீதா, நம்முடைய ஈமான். வல் ஈமானு பி அன்னல் மையத்த யுக்காது ஃபி கப்ரிஹி, மையத்தை இறந்தவரை அவருடைய கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய கபரிலே அவர் உட்கார வைக்கப்படுகிறார், அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. முன்கர் நக்கீர் அவரிடத்தில் ஈமானை பற்றி, இஸ்லாமிய சட்டங்களை பற்றி கேள்வி கேட்கிறார். அவர் அதற்கு பதில் சொல்கிறார். பிறகு அவருடைய உயிர் அவரிடமிருந்து மீண்டும் எடுக்கப்படுகிறது. வயாரிஃபு மையிசு அஸ்ஸா இரைதா தாஹு, கபரை ஒருவர் ஜியாரத்து செய்ய செல்லும் போது அந்த கபுராளி தன்னை யார் ஜியாரத்து செய்கிறார் என்பதை அறிகிறார். ஒயுனாமு ஃபில் கபரி அல் முஃமினு வயுஅஸ்ஸபு அல் ஃபாஜிரு கைஃபஷா அல்லாஹ், ஒருவர் கபரிலே வைக்கப்பட்டால் அவர் நம்பிக்கையாளராக இருந்தால் அவருக்கு கபரிலே அங்கே இன்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. பாவியாக இருந்தால் அந்த பாவி தண்டிக்கப்படுகிறார். கைஃபஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய விதத்திலே. புரிஞ்சா? இவையெல்லாம் நடக்கின்றன, இவற்றை நாம் நம்பிக்கை கொள்கிறோம், இவை எப்படி என்பதை நாம் விவரிக்க மாட்டோம். புரிகிறதா? ஏன்? அது ஆலமுல் கைப், நாம் பார்க்காத உலகம் அது. புரிகிறதா இல்லையா? நாம் பார்க்காத உலகத்தை நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தின் மீது, புரியுதா இல்லையா? நாம் பார்க்காத உலகத்தை நாம் பார்க்கிற இந்த உலகத்தின் மீது கணக்கு போட முடியாது. கொஞ்ச தூரம் மேல உள்ள ஆகாயத்தையே நம்ம வாழ்ற இந்த பூமி மேல கணக்கு போட முடியுமா? முடியாது. என்று இருக்கும்போது நாம் பார்க்காத அந்த ஆகரத்துடைய மனிதர்களை நாம் வாழ்கின்ற இந்த துன்யாவின் மீது கணக்கு போடுவது கூடாது. அதே போல அல்லாஹு தஆலா மூசா இப்னு இம்ரான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி மூசாவிடத்திலே பேசினான். அந்த தூர் மலையிலே, அந்த தூர் தினத்திலே மூசா அல்லாஹுவிடமிருந்து அவருடைய பேச்சை சப்தமாக கேட்டார். அந்த சப்தம் அவருடைய மூசாவுடைய அந்த காதுகளிலே விழுந்தன, நேரடியாக விழுந்தன. புரியுதா? ஃபமன் கால ஹைர ஹாதா ஃபக்கத் கஃபர பில்லாஹில் அஸீம், யார் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கவில்லை, அவருடைய காதிலே அல்லாஹுவின் சப்தம் விழவில்லை என்று சொன்னாரோ அவர் அல்லாஹுவை மறுத்தவராக ஆகிவிடுவார். புரிஞ்சா இல்லையா? என்ன சில பேரால ஏத்துக்க முடியாது. இந்த அஹ்லுல் பிதா இன்னைக்கு சில ஹதீஸுகள்ல குலக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல, அப்படியே நாள் பட இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க மறுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அறிவை கொண்டு இதை எப்படி புரிய வைக்க முடியும்? புரியுதா இல்லையா? அறிவை கொண்டு இவர்களுடைய இந்த குதர்க்கமான அறிவை கொண்டு புரிய வைக்க முடியாது. ஏன்? இவர்கள் அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். யார் வந்து அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ அல்லது அதிலே தவீல் மாற்றுப்பொருள் சொல்கிறார்களோ, எதனால் அவர்களுக்கு இந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது? அல்லாஹுவை படைப்பினங்களோடு ஒப்பிடுவதால், அல்லாஹுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய படைப்பு தன்மைகளோடு ஒப்பிட்டு அவர்கள் பார்ப்பதால் இந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 76 விஷயங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.